ஓம் சாந்தி. எல்லாரும் விஷ் விஷயா இருக்கீங்களா? 29/3/2018 இன்றைய முரளின் தலைப்பு, இனிமையான குழந்தைகளே. நீங்க பாபாவுடைய தொழில் மற்றும் குணங்கள் இதோட அவரை நினைச்சேன். அதான் இதுதான் ரொம்ப ரொம்ப மேன் இல்லையா? வெறும் ஒலிப்புள்ளி அப்படின்னு நினைக்கிறது, பாபா லைட்டை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறது, அல்லது நட்சத்திரத்தை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறது, இது யோகா கிடையாது. அவர் உயிரோட்டமானவர், சில குணாதிசயங்கள் கொண்டவர். அந்த குணத்தோட அவரை நினைக்க நினைக்கதான் அந்த குணம் நமக்கு வரும். சோ அதோடைய நினைவு தான் பக்தியில அவரை புகழ்ந்து பாடுறது. சோ அந்த புகழறதுன்றது அவருடைய குணங்களை புகழறோம் இல்லையா? சோ பாபா நம்மளையும் சொல்லுவார்ல, அவருடைய குணங்களை மகிமை பாடிக்கிட்டே இருங்க அப்படின்ட்டு. அப்படி நினைவு செய்யணும், பாபா நீங்க என்ன ராஜா வாக்குறதுக்காக வந்திருக்கீங்க, ராஜாவுக்கு எல்லாம் மேலான ராஜா வாக்க வந்திருக்கீங்க. திரும்ப திரும்ப நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். தூய்மை கடலா இருக்கிறீங்க, எல்லாருமே உங்களுக்கு நல்லவங்களா தெரியறாங்க. ஆக்சுவலா நமக்குமே எல்லாரும் நல்லவங்களா தெரியவாங்க. எப்பனா புதுசா ஒரு இடத்துக்கு போறீங்கன்னு எல்லாருமே அங்க உங்களுக்கு நல்லவங்களா தான் இருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு அவங்களை பத்தி எதுவுமே தெரியாததுனால. சோ அதுக்குதான் பாபா சொல்றாரு, விலகி இருங்க. அப்ப பாபாவுக்கு எப்பவுமே எல்லாருமே நல்லவங்களா தெரியறது காரணம் என்ன? விலகி இருக்கிறாரு. அதே மாதிரி நம்மளும் விலகி இருக்கணும். சோ அவருடைய குணம் அது அப்படின்றத சேர்த்து நீங்க நினைவு செய்யும் போதுதான் அந்த குணம் உங்களுடையதாகவும் ஆகுது. இந்த நினைவின் மூலமா மட்டும்தான் நீங்க விகர்மங்களை, பாவ கர்மங்களை வென்ற விகர்மாஜித்தாகிறீங்க. விகாரங்களுடைய அழுக்கு சாம்பலாகும். எப்ப பாபாவை அவருடைய குணத்தோட நினைவு செய்யும் பொழுது. கேள்வி, ஞானத்தின் தாரணை எந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப ஈஸியா ஏற்படும்? எந்த குழந்தைங்களுக்கு ஈஸியா இந்த ஞானம் தாரணை ஆகும்? பதில், யாருக்கிட்ட எந்த விதமான பழைய தலைகீழான சமஸ்காரங்களும் இல்லவே இல்லையோ, யாரோட புத்தி நினைவின் மூலம் சுத்தமாகிட்டு இருக்குதோ, அவங்களுக்கு தான் ஞானம் ரொம்ப நல்ல தாரணையாகும். பவித்திரமான புத்தி, தூய்மையான புத்தியில தான் அழிவற்ற இந்த ஞான ரத்தினம் தங்கும். அழிவே இல்லாத இந்த ஞான ரத்தினம் தங்கும். உணவும் ரொம்ப சுத்தமா இருக்கணும். பாபாவுக்கு முன்னாடி வச்சு பாபாவுக்கு கொடுத்துட்டு சாப்பிடுறதுனால உங்களுக்கு தாரணை நல்லா இருக்கும். ஞானத்தை தாரணை செஞ்சு செஞ்சு நீங்க முரளிதர், ஸ்ரீகிருஷ்ணர் மாதிரி ஆகிடுவீங்க. கேள்வி, அப்ப எந்த குழந்தைங்களுக்கு இந்த ஞானம் தாரணை ஆகும்? ஞானம் ஈசி, எல்லாருக்கும் ஒரே ஞானம் தான் கொடுக்கிறாரு. ஆனா யாருக்கு இது தாரணை ஆகும்? பழைய தலைகீழான சம்ஸ்காரம், குறைகள் கண்டுபிடிக்கிறது, வீண் விஷயத்தை ஆசைப்பட்டு இருக்கிறது, மெயின் இது. இதன் மூலமா தான் மற்ற எல்லா விகாரங்களுமே வருது. சோ இந்த பழைய சம்ஸ்காரம் எதுவுமே கொஞ்சம் கூட இல்லாம இருக்கிற குழந்தைங்களுக்கு தாரணை ஆகும். இதெல்லாம் இல்லாம இருக்குன்னா என்ன பண்ணும்? பாபா நினைவின் மூலம் புத்தி சுத்தமா வச்சுக்கணும். அப்பதான் ஞானம் தங்கும், தாரணை ஆகும். சோ அந்த மாதிரி தூய்மையான புத்தியா இருக்கணும். என்ன அர்த்தம்? அப்படியே பரிசுத்தமான பாரு, கடவுள் முன்னாடி இந்த கடவுளுக்கு என்ன பிடிக்கும், உன்ன பிடிக்கும், அதுலங்கிற கடவுளுக்கு எல்லாரும் பிடிக்கும் இல்லையா? சோ எல்லாரு மீதும் கருணை கட்டுறாரு. சோ அந்த மாதிரி தூய்மையான பார்வை, வார்த்தை, எண்ணங்கள் உங்களுக்கு இருந்தா இந்த அழிவற்ற ஞான ரத்தினம் உங்களுக்குள்ள தங்கும், வேலை செய்யும். சோ இது அப்பதான் உள்ளேயே போகும் இல்லையா? விதண்டாவாதமா கேள்வி கேக்குற அந்த பழக்கத்தோட வந்து இங்க பிரம்மகுமாரி சென்டர் வந்து உட்காந்தாங்கன்னா, நம்ம ஒன்னு சொல்றதுக்குள்ள அவங்க 10 கேள்வி கேட்பாங்க. அப்ப என்ன அர்த்தம்? புத்தி தூய்மையா இல்ல. அது கேள்வி கேக்குறதே ஒரு ரொம்ப தவறான கேள்வி, அதாவது தெரிஞ்சுக்கணும்னு கேக்குறது வேற, எனக்கு எல்லாம் தெரியும் காட்டிக்கிறதுக்காக கேக்குறது வேற. இல்ல எனக்கு எல்லாம் தெரியும் காட்டிக்கணும்னு கேட்டீங்கன்னா தூய்மை ஆகல, புத்தி சுத்தமாகல அப்படின்னு அர்த்தம். அதனால புத்தி சுத்தமா இருந்தாதான் இந்த ஞான ரத்தனம் தங்கும். கூடவே சாப்பிடுற உணவும் சுத்தமா இருக்கணும். சுத்தமானவங்க கையால, பாபா குழந்தைங்க கையினால சமைச்சு, முடிஞ்ச அளவுக்கு தன் கையாலே சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்ற. அதுவும் எப்படி சாப்பிடணும், நீங்களே சமைக்கணும், பாபா நினைவுல இருந்து சமைக்கணும். சாப்பிடுறதுக்கு முன்னாடியும் பாபாவுக்கு ஊட்டி விட்டுட்டு சாப்பிடணும். இல்ல சுக்ஷ்மதனத்தை கட்டிட்டு போய் பாபாக்கு ஊட்டி விட்டுட்டு சாப்பிடணும், அல்லது ஊட்டி விட்டுட்டே சாப்பிடணும். அப்பதான் அவருடைய அதை பற்றி ரகசியம் நிறைய இன்னைக்கு சொல்லுவார். சாப்பிட அவர் நீங்க நினைச்சாலே அவர் கூட வந்துட்டீங்கன்னு அர்த்தம். அப்ப அவரை நினைச்சுக்கிட்டே சாப்பிடும்போது அவர் ஊட்டிட்டு சாப்பிடுறீங்கன்னு அர்த்தம். அப்ப அந்த உணவுல அவ்வளவு தூய்மை இருக்கும், தூய்மையின் சக்தி இருக்கும். அப்ப இந்த ஞானம் மட்டுமே உங்க மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது, தாரணை ஆகிட்டே இருக்குது அப்படின்னா எப்படி இருக்கும், முரளிதர் ஸ்ரீகிருஷ்ணர் மாதிரி ஆகிடுங்கன்ற. பக்தி மார்க்கத்து மகாபாரதத்துல பாத்தீங்கன்னாலே ஸ்ரீகிருஷ்ணர் வாயை திறந்தாலே எப்படி இருக்கும், ஒரு ஒரு வேர்டும் பஞ்ச் டைலாக் மாதிரி அவ்வளவு சாரம் நிறைந்ததா இருக்கும். அப்படி ஆகிடும். முழுக்க முழுக்க இந்த ஞானமே உள்ள இருந்துச்சு. சோ வாயை திறக்கிறது மட்டும் இல்ல, அந்த பார்வையிலயும் ஞானம் இருக்கும், வார்த்தையிலயும் ஞானம் இருக்கும், நடத்தையிலும் ஞானம் இருக்கும். இந்த ஞானத்தின் சொரூபமா இருப்பாங்க, இந்த ஞானத்தையே தாரணை செஞ்சிட்டு இருக்கிறவங்க. இந்த ஞானத்தை தவிர, இந்த ஞான ரத்தினத்தை தவிர வேற எந்த கற்களையும், அஞ்ஞான கற்களையும் தாரணை பண்ணாதவங்க. பாடல், உங்களை அழைப்பதற்கு மனம் விரும்புவது. ஓம் சாந்தி. ஆத்மா பரமாத்மாவை கூப்பிடுது. சும்மா ஆத்மான்னு சொன்னீங்க அப்படின்னா ஆத்மா சத்தத்துக்கு அப்பாற்பட்ட அந்த பரந்தாமத்துல இருக்குதே அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் ஜீவாத்மா பரமாத்மாவை அழைக்குதுன்னு சொல்றோம். நீங்க பாபா தன்னை ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மா நினைவு செய்யுங்கனாலே பரந்தாமத்துல இருக்கிற ஆத்மான்னு உணர்ந்து நினைவு செய்யுங்கன்னு அர்த்தம். ஏன்னா ஜீவாத்மான்னு பாபா சொல்ல, இந்த உடல் சுத்தமாரும் கிடையாது. தங்கம் எதுன்றது உடலற்ற வாழ்க்கை. அப்படி இருந்தா மட்டும்தான் இது பயங்கர ஆனந்தமா பாபா சொல்ற அந்த சத்தியுகத்துடைய நம்பர் ஒன் பிறவி இந்த சங்கமயுகம் இல்லையா, அதை அனுபவம் பண்ண முடியும். பக்தர்களுடைய புத்தி பரமாத்மான்னு சொன்னா எங்கெங்கயோ போகுது. ஏன்னா பரமாத்மானா அவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க, சர்வவியாபின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க, தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க, எனக்குள்ள இருக்கிறாருன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதனால பகவான் சொன்னாலே பக்தர்களுடைய புத்தி எங்கெங்கயோ போகுது. காரணம், மனிதர்களுக்கு எதுவுமே புரியல. இப்ப புத்தி எங்க போகும், கடவுள் எங்கும் நிறைந்தவர்னா கடவுள் கிட்ட எப்படி போகும், எல்லா இடத்துலயும் இருக்கிறோம்னா எல்லா இடத்துலயும் சுத்திட்டு இருக்க வேண்டியதுதான். அப்ப எல்லா அது எதை நினைச்சாலும் கடவுளை பத்தி நினைக்கிற மாதிரி அர்த்தம். அப்ப அப்ப மனிதர்கள் துக்கத்தை தானே அனுபவிக்கிறாங்க, கடவுள் நினைச்சா துக்கமா வரும். சர்வ வியாபி, கடவுள் எங்கும் நிறைந்தவர் அப்படின்னு நினைக்கிறதுனால பாக்குறது எல்லாமே பரமாத்மாவுடைய ரூபம்தான்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. பாக்குறதெல்லாம் பகவானுடைய ரூபம்னா எதுக்கு கூப்பிடுறீங்க, பக்கத்துல இருக்கிறவர் எதுக்கு கூப்பிடணும். அப்ப எங்க இருக்கிறவரை கூப்பிடணும், அவர் வந்து என்ன பண்ணுவார், எதுக்காக கூப்பிடுறோம், அந்த லட்சியமே புத்தியில இல்ல. உண்மையில பரமாத்மா பக்கம் புத்திய போறது கிடையாது. அவர் எங்க இருக்காரு எப்படி இருக்கான்னு தெரியாதனால புத்தி இறைவன் பக்கமே போகிறதே கிடையாது. ஒரு எங்கும் நிறைந்த கடவுளை எதுக்கு லிங்க ரூபத்துல நாம நினைக்கிறோன்ற விஷயம் யாருடைய புத்தியிலும் வர மாட்டேங்குது. எங்கும் நிறைந்த அது என்ன, அது இத்தனை இந்து தெய்வங்கள் இருக்குது, சோ இந்து தெய்வங்கள்ல யானை முகம் குரங்கு முகம் வேற இருக்குது, அது ஒரு பக்கம். சரி, இதுவாவது நமக்கு தெரிந்த ஒரு முகம். ஆனா லிங்கம் என்ன அர்த்தம்? எங்கேயும் நிறைந்தவர் எப்படி லிங்கமா இருக்க முடியும்? இதே கிடையாது. அவர் என்ன நமக்கு கொடுக்கிறாருன்னா அவரை நினைவு செய்யறோம், அதையும் யோசிக்கிறோம். எல்லாரும் போறாங்க ஒரு திருவிழா, உடனே போய் எல்லாம் எல்லாரும் போய் அப்போ மணிக்கணக்கா நின்றுட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆஞ்சநேயர் சிலையை பாக்குறது நிக்கிறாங்க, ஏன் போறோம்? இல்ல அந்த வடமாலை சாத்துற அந்த ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா அனுமன் ஜெயந்தி மணிக்கணக்கா கியூ கிலோமீட்டர் தூரம் எல்லாம் வேற நிக்கிறாங்க. ஆனா ஏன் எதுவுமே தெரியல. அப்படி என்ன கொடுக்கிறாருன்னா அப்படி கியூல நின்னு போறோம், இல்லாட்டினா அவரை நினைக்கிறோம், யோசிக்கிறதே இல்ல. ஆனா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயத்த செஞ்சு நம்மளை உயர்த்திட்டு போனாரு, அதனால தான் அவரை நம்ம நினைவு செய்யறோம்னு அவங்களுக்கு தெரியல. இப்ப உலகில் விஷயத்திலே நமக்கு யாராவது ஒரு நல்ல விஷயம் செஞ்சுட்டு போயிட்டாங்கன்னா அவங்க நினைவு வாழ்நாள் ஃபுல்லா இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் அதே வந்தேன் இந்த ஊருக்கு, அவர்தான் எனக்கு வேலை பார்த்து வேலை கொடுத்து கல்யாணமா பண்ணி வச்சாருன்ட்டு சாகுற வரைக்கும் சொல்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இல்லையா, ஒரு சின்ன நல்லது செஞ்சாலே வாழ்நாள் ஃபுல்லா மறக்காம இருக்கிறாங்க. யாராவது கொஞ்சம் பணம் காசு கொடுத்துட்டாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு அவங்களை பற்றி மகிமை பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா இந்த மாதிரி கொடுக்கல் வாங்கல் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனா இத புரிஞ்சுக்கோங்க, ஏழை ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு யாரோ ஒரு கட்டடம் கட்டி கொடுக்கிறாரு, ஒரு வீடு கட்டி கொடுக்கிறாரு, அல்லது அவருடைய பொண்ணுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கிறதுக்கு உதவி செய்யறாரு அப்படின்னா வாழ்நாள் ஃபுல்லா அவருடைய நினைவே தான் இருக்கும். இவருக்கு அவருடைய பேர் வடிவத்தின் நினைவு இருந்துகிட்டு இருக்கும். இல்லையா, பெரிய பெரிய ஆட்கள் அவங்க மூலமா உயர்ந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க பெரிய காலேஜ் கட்டலாம் எது கட்டினாலும் பாத்தீங்கன்னா அவங்க போட்டோ வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க மூலமா தான் இது நடந்துச்சு அப்படின்ட்டு. இவரு நமக்கு இந்த கட்டிடம் கட்டி கொடுத்தாரு அப்படின்ட்டு அவங்களுக்கு அந்த ஞாபகம் இருக்கிற மாதிரி நமக்கு பாபா குழந்தைங்களுக்கு என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறோம், இந்த உலகத்துக்கு எஜமான ஆக்கிட்டு போயிருந்தாரு, அது கூட பெரிய விஷயம் இல்ல, இப்ப ஆக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அவரை மறக்கலாமா? அப்ப பாபா கிட்ட ஒரு பிறவிக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்தாரு இல்ல காசு கொடுத்தாருன்னா சாவர வரைக்கும் மறக்காம இருக்கிறோம். உலகத்துக்கு எஜமான ஆக்கிட்டு இருக்கிறேன், ஆனா என் நினைவு உங்களுக்கு இல்லைன்றீங்களே அப்படின்னு கேக்குறாரு. இல்லையா, அத டைரக்டா சொல்லாம அந்த உதாரணம் சொல்லிட்டு அப்படியே அடுத்த பாயிண்ட்டுக்கு போற. மனிதர்களுக்கு ஆத்மாவை பத்தியும் தெரியாது, பரமாத்மாவை பத்தியும் தெரியாது, ரெண்டுத்த பத்திய ஞானமும் கிடையாது. ஆத்மா ரொம்ப சூக்ஷ்மமானது, சூக்ஷ்மத்திலும் சூக்ஷ்மம், அதிநுட்பமானது, கண்ணுக்கே தெரியாது, அவ்வளவு சின்ன பொருள். அதனால அதை பத்தி யாருக்கும் தெரியல. அது எப்ப உடம்புக்குள்ள போகுது தெரியல யாருக்கும், எப்படி வெளியேறுது இல்லையா, மரணம் சொல்றோம் இல்லையா, ஆத்மா போயிடுச்சுன்னா மரணம். ஆனா இத பத்தி அழ வேண்டிய அவசியம் கிடையாது. தாயின் கர்ப்பத்துல முதல்ல அது ஆத்மா பிரவேசிக்காமலே வெறும் பிண்டமே தான் இருக்கு, இந்த பிண்டத்துக்குள்ள அது வருது நடிக்குது போயிருது. ஆனா இந்த விஷயம் நாம சிந்தனை பண்ணிக்கிட்டே இருந்தா மரணம் வந்தா நமக்கு துக்கம் வராது, ஆனா இத பத்தி நினைக்காதனால்தான் துக்கம் வருது. ரொம்ப சூக்ஷ்மமான விஷயங்கள், ஆத்மாவை பற்றிய விஷயங்கள். திவ்ய திருஷ்டியின் மூலமா மட்டும்தான் ஆத்மாவுடைய சாட்சாத்காரமாகும், ஆத்மாவை பார்க்க முடியும். அதே மாதிரி பிரம்மத்தை நினைக்கிறவங்களுக்கு பிரம்மத்துடைய சாட்சாத்காரமும் ஆகும். சாது சன்னியாசிகள் வந்து அப்படித்தானே பிரம்மத்தை கடவுள் நினைச்சிட்டு நினைக்க ட்ரை பண்றாங்க, ஆனா காட்சி கிடைக்கும், அந்த அளவுக்கு தீவிரமா பண்ணா கிடைக்கும் அப்படிங்கிறாரு. இப்ப அவங்களுக்கு எப்படி தெரியும், அகண்ட ஒளிமயமாவே பயங்கரமா பத்தி பத்தி எரியற மாதிரி இருக்கும் செம்பொன் நிறமா. அப்ப என்ன நினைச்சாங்க, ஓ அதுதான் கடவுள்ல இருக்கு, ஜோதி ஜோதி மகா ஜோதி அப்படின்னு சொல்லிடுறாங்க. வள்ளலார் அப்படித்தானே சொன்னாரு, ஏன்னா அவருக்கு அந்த காட்சி தான் கிடைச்சிருக்கேன், ஆனா அது கடவுள் கிடையாது, பிரம்ம தத்துவம் தான் பெரிய ஒளி பிரகாசமா தெரியும். கடவுள் ஒண்ணும் அந்த மாதிரி கிடையாது, அங்க அவர் இருக்கிறார், அது அவர் கிடையாது. இன்னொரு விஷயம், பரமாத்மா ஒளிப்புலியா தெரிஞ்சாலும் இவங்க அது கடவுள்னு ஏத்துக்க மாட்டாங்க, ஏன்னா அந்த ஞானம் இவங்களுக்கு கிடையாது இல்லையா. நம்மளும் பாபா குழந்தை ஆவறதுக்கு முன்னாடி லிங்க வடிவத்துலதான் இறைவனை நினைச்சோம், இப்பதான் அவரு அவ்வளவு பெருசு கிடையாது, ஒரு சின்ன நட்சத்திரம் மாதிரி இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆத்மாவுக்கு அதே உருவம் தான், பரமாத்மா எப்படி ஒரு சின்ன நட்சத்திரம் மாதிரி இருக்காரோ அதே மாதிரி ஆத்மாவும் பூர்வ மத்தியில நட்சத்திரம் மாதிரி இருக்குது, வேற எந்த பொருளாகவும் இருக்க முடியாது, நட்சத்திரம் மாதிரிதான் இருக்க முடியும், வேற எப்படியும் அது இருக்காது. பரமாத்மாவும் அதே பிந்து வடிவம், ஒளிப்புள்ளி வடிவம். இப்ப லட்சுமி நாராயணனுக்கு பாருங்க எவ்வளவு மகிமை, எவ்வளவு அழகா இருந்தாங்க. ஆத்மாவும் சதோபிரதானமா தூய்மையா இருந்துச்சு, அதனால உடம்பும் அதே மாதிரியே அவங்களுக்கு இருந்துச்சு, மலர்ந்த முகத்தோட வெள்ளை நிறத்துல இருந்தாங்க. ஏன், உள்ள இருக்கிற ஆத்மா எப்படியோ அதே மாதிரிதான் வெளியில இருக்கிற தோற்றமும் இருக்கும். இப்பவுமே பாபா சொல்றல ஃபுல் பாபா நினைவுல அந்த தூய்மையான யாரை பற்றும் வீண் வெறுப்பு எண்ணம் இல்ல அப்படின்னா உங்க முகமே ஜொலிக்கன்ற ஆன்மீக ஜொலிப்பு. அப்ப ஏன் லட்சுமி நாராயணுக்கு அவ்வளவு மகிமை, அவ்வளவு அழகா இருந்தாங்க, அவ்வளவு சதோபிரதானம் இருந்தாங்க, முகம் சிரிச்ச முகம் மாறாம இருந்தாங்க இல்லையா. அந்த குழந்தை குழந்தை பருவத்தை மறந்துடாதீங்கன்னு பாபா சொல்றல, இதுவுமே கூட இல்லையா, ஒரு குழந்தை சிரிச்ச முகத்தோட இருக்கிற சில குழந்தைங்க இருக்கிறாங்க இல்ல, எப்பவுமே சிரிச்ச முகத்தோடவே இருப்பாங்க, அவங்க பார்த்தாலே நமக்கு சிரிப்பு வரும். அதுல கை குழந்தை பாத்தீங்கன்னா திடீர் திடீர்னு சிரிக்கும் இல்ல, நீங்க ரொம்ப அப்படியே மனசு பாரத்தோட போய் அந்த மாதிரி ஒரு குழந்தை பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட்ல பாத்தீங்கன்னா உங்க பாரம் எல்லாம் காணாம போயிடும். சோ அதுவுமே ஒரு காரணம் பாபா குழந்தை பருவத்தை மறந்துடாதீங்கன்னு சொல்றது. சோ அப்படிப்பட்ட குழந்தைன்னா சுத்தி எது நான் வரேன் நம்பாதீங்க, எனக்கு எவ்வளவு துக்கம் கொடுக்கறாங்கன்னு யாரு சொன்னாலும் நம்பாதீங்க, நல்லவங்க 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 அதுலதான் தைரியம் வேணும்ன்ற பாபா சொல்றத நம்புறதுல தைரியம் வேணும், பாபா பொய்யும் சொல்ல மாட்டேன். சோ மலர்ந்த முகத்தோட சக்கச்சேவேல்னு இருப்பாங்க, அது அவங்களுடைய உடல். ஆனா ஆத்மா ரொம்ப ரொம்ப சூக்ஷ்மமான பொருள், ஆத்மா எப்ப அழுக்காகுதோ அப்ப அதோடைய ஒளி மங்கிருது. அதான் பாபா சொல்றாரு ஜொலிச்சிட்டு இருக்கிற நட்சத்திரத்தை பாக்குறாரு அப்படின்னு என்ன அர்த்தம், அது தூய்மை ஆயிட்டு இருக்குது பாபா குழந்தைங்கள சொல்றாரு. ஆனா நமக்கு அந்த சமஸ்காரம் முதல் வருது இவ்வளவு மோசமா இருக்கிறாங்களா, ஆனா பாபாவுக்கு தெரியுது அவங்க வெள்ளையாதான் இருக்கிறாங்க ஜொலிச்சிட்டு இருக்கிறாங்க, அது நமக்கும் அவங்களுக்கும் கர்ம கணக்கா இருக்கும் அவ்வளவுதான், அவங்க எல்லாருக்கிட்டையும் அப்படி இருக்க மாட்டாங்க. சோ அதுதான், சோ நம்ம அப்படி பாக்கணும், அழுத்து சேரும்போது அதோடைய ஒளி ஜொலிப்பு கம்மி ஆயிடுது. இந்த ஒளி ஆத்மாவில கூடுறதும் குறையறதும் கூட சூக்ஷ்மமான விஷயம். அப்ப கண்ணுக்கு தெரியற அளவுக்குலாம் வெளிச்சம் வரவோ போகவோ செய்யாது, சூக்ஷ்மமா இருக்குது. அதுக்கு பாபா வந்து புரிய வைக்கிறதுக்காக விளக்குடைய உதாரணம், தீபத்துடைய உதாரணத்தை கொடுக்கிறார். ஆனா அவ்வளவு பெருசு கிடையாது ஆத்மா, ரொம்ப ரொம்ப சின்ன நட்சத்திரம். அது காட்சி கிடைக்குது ஒரு சிலருக்கு அப்படின்னா, அப்படியே கண்டினியூஸா அந்த காட்சி இருந்துட்டே இருக்காது, கொஞ்ச நேரம் இருக்கும் மறைஞ்சிடும். இல்ல நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்படி டக் 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 டக்னு இப்படி இப்படி இப்படியே வந்து வந்து போற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். இப்ப நாம பாபாவை நினைவு செய்யறோம். பாபா தன்னுடைய ரூபத்தை பத்தி சொல்லி இருக்கிறாரு, அதனால தெரிஞ்சுக்கிட்டு நினைவு செய்யறோம். அவர் இப்படிதான் இருக்கிறாரு, அவரை நினைச்சாதான் பாவம் அழியும் அப்படின்னு தெரிஞ்சிட்டு நினைவு செய்யறோம். சரி, மத்தவங்க நினைவு செய்யறது இல்லையா, செய்யறாங்க. ஆனா இந்த தெளிவான ஞானத்தோடு தெளிவான புத்தியோட அவங்க நினைக்கிறது, அவர் இப்படிதான் இருக்கிறாரு, அவரை நினைச்சா இது ஆகும் அப்படின்ற தெளிவு அவங்களுக்கு கிடையாது. அந்த இருந்தாலும் நினைக்கிறாங்க. இந்த ஞானம் தெரியாம நினைக்கிறதுனால அவங்களுடைய பாவம் அழியாது, இதுதான் பெரிய விஷயம் இல்லையா. அதுதான் அப்ப இந்த ஞானம் அவர் எப்படி இருக்கிறார், கூடவே அவருடைய குணாதிசயங்கள் என்ன, எதுக்காக நினைச்சிட்டு இருக்கிறேன், இப்படி தெரிஞ்சிட்டு அன்பா நினைக்கும் பொழுதுதான் பாவம் அழியும். நாம நினைச்சா பாவம் அழியும்னு கூட தெரியாம நினைக்கிறாங்க அவங்க பாவம். அப்ப என்ன ஆகும், ஒன்னும் ஆகாது, பாவம் அழியாது. ஆனா யோகத்தின் மூலம் பாவங்களை வென்றவர்களாகிடுவோம், விகர்மாஜிதாவிடும் நமக்கு தான் தெரியும் என பாபா நமக்கு சொல்லியிருக்கிற. அப்ப என்ன ஆகும், காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம்ன்ற இந்த அழுக்கு படிஞ்சிருக்கு இல்லையா ஆத்மால, அது அப்படியே எரிஞ்சு சாம்பல் ஆயிடும், அப்படியே ஆத்மா ஜொலிக்க ஆரம்பிக்கும். இத தெரிஞ்சுக்கிட்டு நினைவு செய்யும் போதுதான் குஷி குஷியா நினைவு செய்யுங்க. சோ இது ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும், நினைக்கும் பொழுது என்னுடைய பாவம் எரியுது எரியுது, அப்ப மற்றவர்களை பத்தி எண்ணம் வரும்போது, வீண் எண்ணம் வரும்போது இன்னும் பாவம் இருக்குது, இப்பயே ஏறிச்சிடறேன், நான் நம்ப மாட்டேன், ஒரு வினாடி கூட மாயா, நான் வந்துட்ட ஏமாற மாட்டேன் இல்லையா. இது திரும்ப 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 ஓடிட்டே இருக்கணும், ஒரு வினாடி கூட ஏன்னா நமக்கு தெரிஞ்சு உயிர் இப்ப உயிர் போக போகுதுன்னு பாபா சொல்ல மாட்டாரு. டக்குன்னு ஒரு செகண்ட்ல இப்ப துடிப்போம், ஐயோ அவ்வளவுதானா, அதுவும் குறிப்பா அதுக்கு முன்னாடி நீங்க செய்த பாவம் எல்லாம் அப்படியே கண்ணு முன்னாடி வந்து நிக்கும், துடிப்போம் நம்ம, மிகப்பெரிய தண்டனை அது. பாபா சொல்ற புரிஞ்சுக்கோங்க, எதையுமே ஆத்மால ஒட்ட விடாதீங்க, கலியுகத்துல நடக்கிற எதுவும் ஒட்ட விடக்கூடாது. கலியுகமா இருந்தாலும் சரி, அல்லது பிராமண பரிவாரத்துல இருக்கிற குறைகள் எதுவுமே உங்க புத்தியில ஒட்ட விடக்கூடாது. எல்லாம் நல்லவங்க எல்லாம் கரெக்டா நடக்குது, எல்லாம் நல்லவங்க எல்லாம் கரெக்டா நடக்குது, பாபா என் கூட இருக்கு. சோ அதோட அப்பாவை நினைவு செஞ்சுட்டே இருக்கணும், பாபா உங்களை மாதிரியே நான் ஆகுறேன், பாபா இவ்வா உலகம் இவ்வளவு மோசமா இருக்குது அப்படின்ட்டு பாபாட்ட சொன்னா எல்லாம் நல்லா இருக்குது, உங்க வெற்றி நிச்சயிக்கப்பட்டிருக்குதுன்ற. அப்ப அதை புரிஞ்சுக்கணும், எல்லாம் கரெக்டா தான் இருக்குதுன்னு அவருக்கு தெரியுது, அவருக்கு தெரியாதா, நம்ம எல்லாம் கரெக்டா தான் இருக்குது, அப்ப அது கரெக்டா ஆகுறத பாப்போம், ஆச்சரியமா இருக்கும். அப்ப இந்த ஞானத்தோட நினைக்கும் போது குஷி குஷியா நினைவு செய்வீங்க, பாவமும் அழியும். ஆனா இது யாருக்குமே தெரியல மத்தவங்களுக்கு, ஏன்னா இப்பதான பாபா ஞானம் கொடுக்கிறாரு, அவங்க 1000-2000 வருஷம் முன்னாடி அதை வேதங்களை புடிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஆனா பாவம் கடவுள் இப்பதானே கொடுக்கிறாரு, இப்ப தெரிஞ்சாத இப்ப இந்த ஞானத்தை கேட்டாதான் அவங்களுக்கு தெரியும். சோ தெரியாமலே இருக்கிறாங்க, குருட்டு நம்பிக்கையில இருக்கிறாங்க. அதனால எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு நினைவு செஞ்சாலும் எதுக்கு நினைவு செய்யறோம் எப்படி நினைவு செய்யறோன்னு தெரியாம நினைவு செய்யறதுனால அல்ப கால சுகம் மட்டும் கிடைக்கும், அது கிடைக்கும். சின்சியரா யாகம் வளர்க்கிறாங்க, சின்சியரா தவம் பண்றாங்க, அது அந்த தவத்துல இருக்கிற வரைக்கும் அது ஒரு அமைதியாவது கிடைக்கும். கோயிலுக்கு போகும்போது மனநிலை மாறுதில்ல, அந்த மாதிரி அல்பகால சுகம் கிடைக்கும். இப்ப அந்த கடவுளை கூப்பிடுறாங்க, வாங்க இங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆனா உங்களுக்கு தெரியும் அவரை கூப்பிடுறது வேஸ்ட். ஏன் இங்கதானே இருக்கிறாரு, இருக்கிறவரை போய் எதுக்கு கூப்பிடணும்? இன்னொரு விஷயம், அவர் எல்லா இடத்துலயும் இருக்காருன்னு சொன்னா அப்புறம் எதுக்கு கூப்பிடணும்? அவங்க ஆங்கிள் பார்த்தாலும் அது தப்பு. அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்பவுமே எல்லா இடத்துலயுமே இருக்கிறாரு, அப்ப கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்னா, பாபா இங்க வந்துட்டாரு, ஞானத்தை கொடுத்துட்டு இருக்கிறாருன்னு அவங்க தெரியும். அவங்க வந்து கேட்கணும், அவ்வளவுதான். கூப்பிடுறது வேஸ்ட். அவரை பத்தி எதுவுமே தெரியாம எப்படி கூப்பிடுவாங்க? முன்சாமி முன்சாமி முன்சாமின்னு கூப்பிடுறோம். யாருப்பா முன்சாமி? தெரியலப்பா. எங்க இருக்காரு? தெரியல. எப்படி இருப்பாரு? தெரியல. அப்புறம் அதே மாதிரிதான் இங்கேயும், கடவுள் எப்படி இருப்பாருன்னே தெரியாத போது எப்படி கூப்பிட முடியும் அவரை? ஆனா வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. ஏன்னா ஒருத்தரை நாம நினைக்கணும்னா அவருடைய மகத்துவம் என்ன, என்ன செய்வாரு, அவருடைய குணாதிசயம் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சிட்டு இல்ல நினைக்கணும். அது ரொம்ப முக்கியம் இல்ல. கடவுள் துக்கத்தை கொடுக்கிறாரு அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. சுகத்தையும் அவர் தான் கொடுக்கிறாரு, துக்கத்தையும் அவர் தான் கொடுக்கிறாரு. இப்ப துக்கத்தை கொடுக்கிறவரை எதுக்கு நினைவு செய்யணும்? அவரை பத்தி கரெக்டா தெரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சிட்டு நினைக்கணும். யாருக்கிட்டயுமே பரமாத்மாவை பற்றி அறிமுகமே கிடையாது. அவர் இப்படிதான் இருக்காருன்னு யாருக்குமே தெரியாது. அதனால ஜென்ம ஜென்மமா என்னென்னவோ செஞ்சுட்டு வந்தாங்க அவரை அடையிறதுக்காக. கடுமையான தவம், தலைகீழ நின்று தவம் பண்ணது, சோறு தண்ணி இல்லாம விரதம் இருந்தது, என்னமோ பல ஜென்மமா பண்ணா. அவரை பத்தியே தெரியல. நம்ம அப்பா போய் நம்மள பட்னி கிடக்க சொல்லுவார, தெரியாமலே பண்ணிட்டான். இப்பதான் இதெல்லாம் பாபா புரிய வைக்கிறார். பாட கூட செய்யறாங்க. என்ன பாடுறாங்க? நீங்க வந்து எங்களுக்கு ஞானம் கொடுத்தீங்கன்னா அதை காதார கேட்டு நாங்க எல்லாருக்கும் சொல்லுவோம் அப்படின்னு பாடுறாங்க. எங்க இருக்குது இந்த பாட்டு? வேதத்துல இருக்குது. மாவுல உப்பு இருக்கிற அளவுக்கு கொஞ்சம் உண்மையும் இருக்குது. அனைத்து வேதங்களுடைய சாரம் இறைவன் வந்து ஞானத்தை கொடுப்பாருன்றதுதான். ஆனா அந்த வேதத்தை ஃபுல்லா படிச்சா அது தெரியவே தெரியாது. ஆனா சாரமா பார்த்தா மெயினா அதுக்காக வந்ததுதான் எல்லா வேதமே. கொஞ்சம் இருக்கும் எல்லா வேதத்திலயும், பக்தி மார்க்க பாட்டுலயும் கொஞ்சம் ஞானம் இருக்கும். முக்தி கொடுப்பவனே அப்படின்ட்டு பாட்டு இருந்துச்சுன்னா அது கரெக்ட் தான், முக்தி கொடுக்கிறார். ஆனா மற்ற லைனுக்கும் இறைவனுக்கும் சம்பந்தமே இருக்காது. சோ கொஞ்சம் இருக்கும். சோ அந்த மாதிரி இறைவன் வந்து ஞானத்தை கொடுக்கணும் அப்படிங்கறது பாபாவுடைய மகிமை தான். பாபாவுக்கு கூப்பிடுறாங்க, எங்களுக்கு வந்து நீங்க ஞானம் கொடுத்தீங்கன்னா நாங்க மத்தவங்களுக்கும் சொல்லுவோம்னு சொல்றாங்க. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? வாங்க வந்து எங்களுக்கு ராஜயோகம் கத்துக் கொடுங்க. ஏன்னா அவரு அவர்கிட்ட இருக்கிறது தான் அவரு கொடுப்பு, அவர்கிட்ட இருக்கிறது ராஜயோக ஞானம். நீங்க கத்து கொடுத்தீங்கன்னா நாங்களும் ஸ்ரீகிருஷ்ணர் மாதிரி முரளிதரன் ஆகிடுவோம். முரளிதர் தான் ஞானி ஆத்மான்னு சொல்லப்படுறாரு இல்லையா? பாபா கிட்ட ஞானத்தை எடுத்து அதன் சொரூபமா இருக்கிறவங்க தான் ஞானி அல்லது முரளிதர். அப்ப உங்களுடைய ஒரு ஒரு விஷயமும் அந்த முரளியை சார்ந்து உங்களுடைய எண்ணங்களுக்கும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா சினிமாவோடு தன்னை கம்பேர் பண்ணிக்குவாங்க. அப்ப அந்த சினிமா வே அவங்க பாத்துக்கிட்டு இருக்கிறதுனால அந்த சினிமால வர கதைப்படி தன்னுடைய வாழ்க்கை இருக்குது, அல்லது அப்படி அதே மாதிரி அமைச்சுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா அதுலயே ஊறி இருக்கிறதுனால. அதே மாதிரி நம்ம முரளிலே ஊறி இருக்கிறதுனால நம்மளுடைய ஒவ்வொரு அசைவும் முரளிப்படி நடத்துவோம். அதுதான் முரளிதர் ஆகிறது, ஞானி ஆத்மா ஆகிறது. பாபா நிராகாரரா இருக்கிறார், உடல் கிடையாது கடவுளுக்கு. உடலற்ற கடவுள் எப்படி வந்தாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். பிரம்மா உடல்ல பிரவேசிக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். எங்கிருந்து வந்தாரு? அவர் உடல்ல இருந்தாரு. அவர் உடல் வர்றதுக்கு முன்னாடி எங்க இருந்தார்? பரந்தாமத்துல. இது பாபா பரமாத்மா. ஆத்மாக்க அவங்களும் முதல்ல பரந்தாமத்துல தான் இருப்பாங்க. ஆனா சிவபாபா பிரம்மா உடல்ல அவருடைய வயோதிக நிலையில பிரவேசமாகிறது. ஆனா நம்ம எப்படி பிரவேசமாகறோம்? தாயின் கர்ப்பத்துல 4 மாத உடல்ல பிரவேசமாகறோம் நாம. அவர் வந்துட்டு சொல்லிட்டு போயிடுவார், அவர் நான் வந்திருக்கிறேன், இந்த உடல் என்னது இல்லைன்னு தெரியும். ஆனா நமக்கு தெரியாது, நாம அந்த உடலே நம்புது அப்படின்னு நினைச்சுக்கோம். பிறந்த பிறகு பிறக்கிறதுக்கு முன்னாடி வேணா ஞானம் தெரியும், ஏன்னா முந்தைய ஜென்மத்து ஞாபகம் இருக்கும். சரி, ஜீவாத்மாக்கள் எல்லாருமே அந்த பரமாத்மாவை நினைக்கிறாங்க. ஆனா அவரு என்ன செய்யறாருன்னு தெரியாம நினைக்கிறாங்க, அவ்வளவுதான். ஆனா நினைக்கலன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. கடவுளை தெரியாது, என்ன பண்ணுவான்னு தெரியாது. நாஸ்திகர் கூட அவரை தானே நினைக்கிறாங்க, இருப்பாரா இருப்பாரா நினைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவரை பத்தி தெரியல, சும்மா கூப்பிடுறாங்க. அவரும் வர்றதே கிடையாது. உங்க கூப்பிடுற டைமுக்குலாம் அவர் வர்றதுக்கு அவர் என்ன காக்காவா? வர்றது கிடையாது இல்லையா. அவர் வர வேண்டிய டைமுக்கு தான் அவர் வருவார். அவர் பண்ண வேண்டியதுதான் அவர் பண்ணுவார். பாபா சொல்றாரு, சங்கம யுகம் ஆரம்பிக்கும் பொழுது என்னுடைய சரியான நேரத்துல நான் வரேன். ஒரு நிமிடம் ஒரு நொடி கூட தாமதிக்காதுன்றார். கரெக்டா துல்லியமா அவர் எப்ப வரணுமோ அப்ப வர்றார். அவர் வந்தோடனே சங்கம யுகம் ஆரம்பிக்குது. சங்கம யுகம் எப்ப வருது? எப்ப இந்த அஞ்ஞான இருள் முடிஞ்சி பகல் தொடங்கணும்னு இருக்குதோ அப்பதான் சங்கம யுகம் வருது, அப்பதான் பாபா வர. பாபா வர்றதுனால சங்கம் யுகம் வருதா, இல்ல சங்கம் யுகம் வந்ததுனால பாபா வந்தாரா? எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா அந்த டைம் அடுத்தது சங்கம் யுகம், அப்ப இறைவன் வர. ஆனா இறைவன் வந்தாதான் அது சங்கம் யுகமும். சங்கம் யுகத்துலதான் பாபா உட்கார்ந்து சொல்லி கொடுக்கிறார். இறைவனே ஞானத்தை கொடுக்கிற விஷயம் குரான் பைபிள் கீதை இதெல்லாம் என்னது? ஞானம், கடவுளுடைய ஞானம்ன்ற. கடவுளுடைய ஞானம் கிடையாது, பட் சொல்றாங்க. அப்ப கடவுள் கொடுக்கறாரு, எதை கொடுக்கறாரு? ஞானத்தை கொடுக்கறாரு. இப்ப இறைவன் வந்து அதை தானே பண்ணுவாரு, ஞானத்தை தான் கொடுப்பாரு. அதுதான் சங்கமத்துல நடக்குது. ஆனா இதெல்லாம் பிரம்மா குமார் குமாரிகளாகிய பிராமணர்களாகிய நீங்க மட்டும்தான் தெரிஞ்சிருக்கிறீங்க. பாபா சொல்றாரு, எனக்கு உடம்பு கிடையாது, நிராகாரர். உடம்பு இல்லாத நான் எப்படி உங்களுக்கு ஞானத்தை கொடுக்க முடியும்? லிங்க ரூபத்துல தானே பக்தியில குமர்றாங்க, எப்படி வந்து ஞானத்தை கொடுக்க முடியும்? இதை யாரும் நினைச்சு பாக்குறதே இல்லை. இது பாத்தீங்கன்னா ஒரு பழைய படத்துல விகே ராமசாமி, அது இப்ப சமீபமா ஃபேமஸா இருக்குது இல்லையா, விகே ராமசாமி சிவனா நடிச்சிருக்காரு. திடீர்னு அவர் வந்துடுவார், வந்து எல்லாம் இப்படி கொள்ளடிக்கிறாங்க, என்ன சொல்லிக்கிற, நீ போய் கொள்ளடி, நானா வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு இறைவனுடைய ஞானமும் இருக்கும். நான் எதுக்கு வரேன், கோயில் எதுக்கு கட்டி இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்ப அதுல நாகேஸ்வர் திறக்கப்பெயர். நான் சொல்லும்போது நீங்க லிங்க ரூபத்துல தானே இருந்தீங்க, உங்களுக்கு எப்படி இது கேட்டது? இப்ப கேட்காதுன்னு தெரிஞ்சு நீ எதுக்கு சொன்ன அப்படின்னு அவரு கேட்பாரு. சூப்பர்ல, அதான் பாபா இப்ப சொல்றாரு, லிங்க ரூபத்துல தானே இருக்கிறாரு, எப்படி வருவாரு? அதனால யாருமே இதை நினைச்சு பாக்குறதே இல்லை. ஆனா வராத ஒருத்தருக்கு ஏன் மகிமை? லிங்க ரூபம் இல்லையா, அது அதை நினைக்கும் போதே எப்படி இருக்குது? அதாவது இந்த ஞானத்தை தெரிஞ்ச பிறகு உணர்ந்து நினைக்கும் போது எப்படி இருக்குது? பக்தி மார்க்கத்துல உண்மையிலே லிங்கத்தை நினைக்கும் போது என்ன ஆனந்தம் வரும்? அதை பத்தி ஒண்ணுமே தெரியாம நினைக்கும் போது இல்ல. உடலற்ற நான் எப்படி வருவேன்னு யாரும் நினைச்சு பாக்குறதே இல்ல. எப்பவுமே எந்த மதத்திலுமே இல்லையா, உருவமே இல்ல, அப்ப எப்படி வருவாரு? தெரியல அவங்களுக்கு. அப்ப கலியுக இறுதியில உலகம் ரொம்ப அநியாயத்துல இருக்கும்போது இறைவன் வருவார் அப்படின்னு கீதையிலும் போட்டிருக்கு. இப்ப கலியுக இறுதியில வந்திருந்தாருன்னா மறுபடியும் கலியுக இறுதி வந்துருச்சு. 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை கலியுகம் வரதான் போகுது. அப்ப கண்டிப்பா வருவாரு தானே மறுபடியும். அவர் வர்ற டைம் அது இல்லையா. கலியுகம் மோசமானவனா, கலியுகம் மோசமான மனிதர்கள், மனிதர்கள் மோசமா ஆகுற டைம் அது. சோ அவங்கள மாத்துறது கலியுக இறுதியில நடக்குதுன்னா இப்பவும் வந்து மாத்துவாரு தானே. எப்ப வர்றாரு? கலியுக இறுதி மற்றும் சத்தியுக ஆரம்பம் இந்த சங்கமயத்துல வர்றாரு. கலியுகத்துடைய இறுதினும் சொல்லலாம், சத்தியுகத்துடைய ஆரம்பம் சொல்லலாம். இந்த சங்கமயத்தை அங்க வர்றாரு. எதுக்கு வர்றாரு? கண்டிப்பா ஏதோ ஒரு உயர்ந்த காரியம் செய்யறதுக்குத்தான் வர்றாரு. சிருஷ்டியை தூய்மையாக்கத்தான் வர்றாரு. அதனாலதான் சொல்றாங்க, அதெல்லாம் பாபா சொல்றார், இப்ப நான் எதுக்கு வரேன் தெரியுமா? ஆதி சனாதன தேவதா தர்மத்தை ஸ்தாபனம் செய்யறதுக்கு வரேன். எப்படி வரேன் அது மட்டும் யாருக்கும் தெரியல. பிரஜைகளை படைக்கிறதுக்கு வரேன். ராஜயோகம் கற்பிக்கணும் இல்ல, யாருக்கு கற்பிக்கிறது? அதுக்காக பிரஜைகளை படைச்சு கற்பிக்க வரேன். சத்தியுக ஆரம்பத்துல தேவதா வர்ணம் இருக்கும், ஆனா அதுக்கு முன்னாடி இருந்த வர்ணம் இந்த பிராமண வர்ணம். அதனாலதான் பிரம்மா உடல்ல வந்து பிராமண தர்மத்தை படைக்கணும். பிரம்மா பிரஜாபித்தான்னு சொல்லப்படுறாரு. அந்த பிரம்மா திடீர்னு எங்க இருந்து இப்ப வந்தாரு? சூக்ஷ்ம உலகத்துல இருந்து இறங்கி வந்தாரா? விஷ்ணுவோட அவதாரம் மேல இருந்து கருடன் மேல சவாரி செஞ்சு வர்றதா காட்டுறாங்க. இப்ப விஷ்ணு இங்க வர வேண்டியது கிடையாது. விஷ்ணுவோடைய ரெண்டு ரூபமாகிய லக்ஷ்மி நாராயணன் கூட இங்க இந்த படிப்பின் மூலமா தான் இந்த பதவி அடையிறாங்க. ஆனா இந்த மாதிரி யாரும் கருடன் மேல இருந்தெல்லாம் இறங்கி வர்றது கிடையாது. மேலும் அங்க லக்ஷ்மி நாராயணனுடைய ஆத்மா சேர்ந்து வர்றதும் கிடையாது. முதல்ல நாராயணனுடைய ஆத்மா வரும், பிறகு லக்ஷ்மியின் ஆத்மா வரும். சுயம்வரம் செய்வாங்க. அப்ப விஷ்ணு யுகல் ரூபம்னு சொல்லுவாங்க. ராதை கிருஷ்ணர் கண்டிப்பா விஷ்ணுவுடைய ரெண்டு ரூபங்கள். சின்ன வயசும் காட்டணும் தானே. ஆனா இந்த விஷயங்கள் யாருக்குமே தெரியல. பாபா உட்கார்ந்து இதெல்லாம் புரிய வைக்கிறார். எப்ப இந்த முதல் நம்பர் 84 பிறவிய முடிக்கிறாரோ அப்பதான் நான் இவருடைய உடல்ல வந்து இவரை முதல் நம்பர் ஆக்கணும். 84 பிறவி எடுத்து முடிச்சு கண்டிப்பா வயோதிக நிலையை எப்ப அடையிறாரோ அப்பதான் அவர் உடல்ல சிவன் பிரவேசிச்சு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். பாருங்க, இது சூப்பரான விஷயம். இது என்னன்னா, பாபா வர்றதுக்கு முன்னாடி வெள்ளைக்காரங்க ஆட்சியும் நடந்தது, கூடவே ராஜாக்களும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாங்க. ஆனா அது ஃபுல்லா போய் ஃபுல்லுத்தையும் வெள்ளைக்காரங்க பிடிச்சி அப்புறம் போராட்டம் பண்ணி அவங்க கிட்ட இருந்து பாரதத்தை மீட்கிறாங்க காந்தி. ஆனா மீட்ட உடனே அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது, ஆளுக்கு குட்டி குட்டி ராஜாங்கம் பண்ணதுனால, இவங்களுக்குள்ள நீ பெரியவனா நான் பெரியவனா அடிச்சுக்கிறதுனால தான் வெளியில இருந்து வந்து ஒருத்தன் நம்மள பிடிச்சான். அதனால இனி அந்த மாதிரி துண்டு துண்டா இருக்க வேண்டாம், அதனால ராஜாவே வேண்டான்ட்டு. ஏன்னா ராஜான்னு இருந்தாலும் அந்த எண்ணம் வந்துகிட்டே இருக்கும், வேண்டாம் அப்படின்னு அவரு நினைச்சாரு. அப்படி இருந்தா ஒன்னா இருப்போம்னு நினைச்சிட்டு நினைச்சாரு. அதுக்கப்புறமும் ஒன்னா இல்ல, அதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்ப மோசம் மோச நிலைமைக்கவர்களா இருக்கிறாங்க, அது ஒரு விஷயம். ஆனா இப்ப மெயினா ஒரு விஷயம் என்னன்னா, ராஜா ராணி இது சுத்தமா இல்ல, எல்லாத்தையும் எடுத்தாச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாருமே பிரஜைன்னு அர்த்தம். மக்களாட்சியும் இவங்க சொல்றதுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னா, பிரஜைகளின் ஆட்சி, பிரஜைகள் பிரஜைகளை ஆள்றாங்க. அது சொன்னா கேவலமா இருக்கும்ட்டு மக்கள் மக்களை ஆள்றாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஒரு விதத்துல அது நல்லது, ஏன்னா பிரஜைகளுக்கு தான் இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்க முடியும். ஏற்கனவே ஒரு ராஜா இருக்கிறார், உனக்கு நான் ராஜா வாக்குற யோகம் கத்துக் கொடுக்குறேன்னு பாபா கூப்பிட்ட என்ன சொல்லுவாங்க, நான் ஆல்ரெடி ராஜா தான் அப்படின்வாங்க. சோ டிராமாவில இந்த பாட்டம் இதுக்காக தான் நடக்குது. எனக்கு மேலே எவ்வளவு சூப்பரா இருக்குது, அதான் பிரஜைகளை படிச்சுதான் இந்த ஞானத்தை கொடுக்கணும். அப்ப பாபா கிட்ட இந்த ஞானத்தை எடுக்கிறவங்க பேர் என்ன? பிராமணர்கள். பிராமணர்கள்லாம் வேதத்தை படிக்கிறோம் இப்ப. சோ இங்க பாபாவுடைய ஞானத்தை படிக்கிறாங்க. இப்ப இப்படி படிக்கிறவங்க தான் அங்க தேவதாவாக தேவதையாக பிறப்பாங்க. பிராமணன் வந்து தேவதையா பிறப்பாங்க, ஆனா பிராமணன் எப்படி பிறப்பாங்க? பிரம்மா வாய்வழியா. எப்படி வாய்வழியா பிறப்பாங்க? சிவன், உடலற்ற சிவன் ஒருத்தர் உடலுக்குள்ள வந்தாரு, அவருக்கு பிரம்மான்னு பேர் வச்ச, இல்லைன்னா அவருக்கு பிரம்மாவுக்கு ஜென்மம் கொடுத்தாருன்னு சொல்லலாம். அவர் வாய் வழியா இந்த ஞானத்தை கேட்க கேட்க நாம அவருடையவர் ஆகிறோம், அதாவது பிராமணர்கள். பிரம்மா வாய் வழியே பிறந்த பிராமணர்கள் ஆகிறோம். மற்றபடி சூக்ஷ்மதத்துல பிரம்மா விஷ்ணு சங்கர் ஒலி உடல் இருக்குது. அந்த பிரம்மா இங்க வரப்போறது இல்ல, அந்த விஷ்ணு இங்க வரப்போறது இல்ல, அவங்க பார்த்து அங்கேயேதான். மேலிருந்து கருடன்ல வந்தாரு நாராயணன் காட்டுறாங்கல்ல, அப்படி எல்லாம் வர்றதில்ல. இங்க இருக்கிற ஆத்மா பிரம்மா சரஸ்வதி ஆத்மா தான் இந்த ஞானத்தை படிச்சு லக்ஷ்மி நாராயணா பிறக்க போகுது. விஷ்ணு அப்படின்னா லக்ஷ்மி நாராயணன் இணைந்த ரூபம், அப்படி விஷ்ணுவாக அவங்க பிறக்க மாட்டாங்க. நாராயணன் ஃபர்ஸ்ட் பிறப்பாரு, லக்ஷ்மி அப்புறம் தான் பிறப்பாங்க. தனியா தனித்தனியா தான் பிறப்பாங்க, ஒன்னாலாம் இருக்க மாட்டாங்க இல்லையா. அதுல இருக்கிற ஒரே உடல்லையும் இருக்க மாட்டாங்க, ஒரே டைம்லயும் பிறக்க மாட்டாங்க. கல்யாணம் ஆன பிறகுதான் அவங்கள விஷ்ணுன்னு சொல்லுவாங்களாம் இங்கே இல்லையா. அப்ப வந்து சொல்லுவார் பாபா, அந்த படம் கூட வெளிப்படும் பாத்தீங்கன்னா, அந்த விஷ்ணு படம் வச்சிருப்பாங்க. கேட்டகத்துல பாத்தீங்கன்னா விஷ்ணுவுடைய படம் இருக்கும் ஒன்னா, அதாவது லக்ஷ்மி நாராயணன் இணைந்த ரூபம் நாலு கை சதுர்புஜம் சொல்ற இல்லையா, அது வச்சிருப்பாங்களாம். அப்ப லக்ஷ்மி நாராயணன் மட்டும் கிடையாது, ராதை கிருஷ்ணர் கூட விஷ்ணுவுடைய ரெண்டு ரூபம்தான். ஏன்னா சின்ன வயசுல அவங்க இருந்தாங்கன்னு காட்டணும்ல, அது ரொம்ப முக்கியம். ஆனா அந்த மாதிரி படம் வந்ததே இல்லை இல்லையா. விஷ்ணுனாலே பெரியவரா தான் காட்டுறாங்க, கிருஷ்ணரை சின்ன பையனா காட்டுறாங்களா, அதே மாதிரி விஷ்ணுவையும் சின்ன பையனா காட்டணும். ஏன்னா அப்படி காட்டாததுனாலதான் விஷ்ணுவுக்கு வரலாறே தெரியல யாருக்கும். முதல் நம்பர்ல வந்தவர் இந்த நாராயணன், முதல் நம்பர்ல வந்தவர் தான் முதல்ல 84 பிறவியை முடிப்பார், முடிச்சவனே பாபா அவருக்குள்ள பிரவேசம் ஆயிடுறாரு. ஏன் பிரவேசம் ஆகிறாரு, மறுபடியும் அவரை தானே நம்பர் ஒன் ஆக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஏன் பிரம்மா உடல்ல வராரு, அதுக்கு நிறைய காரணம் இருக்கு. அதுல ஒரு காரணம் அனுபவி ரதம் வேணும்னு நேற்று சொன்னது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, கடவுள் சீக்கிரமா வரணும்ல, 84 பிறவி முடிக்கும் போதுதான் அவரு வராரு. முதல்ல முடிக்கிறவர் இவரு தானே, அப்ப முதல்ல வரதானே நல்லது. இப்ப கடைசியில முடிக்கிறவங்க கிட்ட வராருன்னு வச்சுக்கோங்களா, கட்சியில வரும்போது உலக அழிவு ஸ்டார்ட் ஆயிடும், அப்புறம் அவர் வந்து என்ன பண்ணுவார். சோ இதுவும் ஒரு காரணம். என்னன்னா, முதல் நம்பர்ல இருந்தவர் தான் மீண்டும் ஆவாரு, அது நிச்சயிக்கப்பட்டது. சோ அப்ப அவருக்கு தான் முதல்ல ஞானத்தையும் கொடுக்கணும். எண்பத்தி நாலு பேரை முடிச்சு வயோதிக நிலையை அடையும் பொழுதுதான் அவருக்குள்ள பிரவேசமாகி பிரம்மான் பேர் வைக்கிறார். மனித சிருஷ்டியை எப்ப எப்படி படைச்சாரு இறைவன் நமக்கு தெரியும், வேற யாருக்கிட்டையும் இந்த ஞானம் கிடையாது. மனித சிருஷ்டி எப்படி படைக்கப்படுது அப்படின்ட்டு, மனுஷங்க ஒரு புது பொருளை கண்டுபிடிக்கிறாங்க, ஒரு நல்ல பொருளை கண்டுபிடிக்கிறாங்கன்னா உடனே என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் கிட்ட எடுத்துட்டு போவாங்க, நாங்க இத கண்டுபிடிச்சிருக்கிறோம், எங்களுக்கு நீங்க உதவி செஞ்சீங்கன்னா இதை அதிகமா உற்பத்தி செய்வோம் அப்படின்ட்டு. சோ அதே மாதிரி மூலிகையில இருந்து பெட்ரோல் கண்டுபிடிக்கிறேன்ட்டு இதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தவங்க வந்தாங்க, கவர்மெண்ட் கிட்ட போறாங்க இல்லையா. சோ அந்த மாதிரி கவர்மெண்ட் கிட்ட எடுத்துட்டு போகும்போது தான் கவர்மெண்ட் அவங்களுக்கு உதவி செய்யும். இந்த ஞானம் கூட அதே மாதிரிதான், அரசாங்கத்துக்கு எடுத்துட்டு போங்க, இது எவ்வளவு அற்புதமான ஞானம்ன்றதை எடுத்துட்டு போங்க, இது ரொம்ப முக்கியமானது இல்லையா. அதிலும் குறிப்பாக இப்ப பிஜேபி ஆட்சி நடக்கும் பொழுது நாம இத கண்டிப்பா பயன்படுத்தணும், அவங்களுக்கு புரிய வைக்கணும். அதுலதான் இருக்குது, புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா உதவி கிடைக்கும். அதுக்குதான் பாபா சொல்றாரு, இது 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 அவ்வளவு உயர்ந்த ஞானம், இதை நாம கண்டுபிடிக்கல, பாபாவோடது. சோ எடுத்துட்டு போகணும், சோ உலகம் ஃபுல்லா ரீச் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா இப்ப பாரத பிரதமர் சொன்ன ஒரு விஷயம், உலகம் ஃபுல்லா உலக யோக தினம்ட்டு கொண்டாடப்படுதுன்னா இதுவும் உலகம் ஃபுல்லா பரவும் இல்லையா. முதல்ல பாபா தான் வந்தார் பிரம்மா உடல்ல பிரவேசமானரு, அவருக்குள்ள உட்கார்ந்து இந்த ஞானத்தை கொடுத்தார். முதல்ல இவ்வளவு ஞானத்தையும் எடுத்த உடனே டக்குன்னு கொடுக்கல, கொஞ்சம் கொடுத்தார். கொஞ்சம் கொஞ்சமா தானே கொடுக்க முடியும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி அடைஞ்சிட்டே போயிடுச்சு. இப்ப எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருச்சு, ஆழத்தில ஆழமான விஷயங்கள் எல்லாம் இப்ப கேக்குறோம். 69க்கு முன்னாடியே சொல்ல, இப்ப இன்னும் ஆழமான விஷயங்கள் எல்லாம் கேக்குறோம். ஆரம்பத்துல கொஞ்சம் ஞானம் தான், அந்த கொஞ்ச ஞானத்துல நிச்சய புத்தி வந்துச்சு பாருங்க பிரம்மா பாபாக்கு. ஆக்சுவலா ஞானமே இல்ல, அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த மகாவிஷ்ணு காட்சி கேட்டு நீதான் அது பத்துவோம், அது மட்டும்தான் அவரு கேட்டார். அதுலயே நிச்சய புத்தி வந்துருச்சு, எப்படி ஆகுறோம் தெரியாது, எதுவுமே தெரியாது, நிச்சய புத்தி வந்துருச்சு. அதுதான் நிச்சயபத்தி வைஜெயந்தி, நிச்சயபத்தி வெற்றி கொடுக்கும் அப்படின்னு சொல்றது. இப்ப ஆழமான ஞானம் கிடைக்குது, ஆனா அந்த ஞானம் கிடைச்சாலும் எப்ப உங்களுக்குள்ள போகும், தாரணை ஆகும் அப்படின்னா, பழைய தலைகீழான சமஸ்காரம், தேவையற்ற சமஸ்காரம், பக்தியின் தேவையற்ற சமஸ்காரங்கள்லாம் இருக்குது பாருங்க, அதெல்லாம் எப்போ உங்க புத்தியிலிருந்து வெளியேறுதோ அப்பதான் இந்த ஞானம் தாரணை ஆகும். சோ ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா பெரியார் இவங்கள மாதிரி ஆட்கள் வந்து பண்ணதுமே ஒரு விதத்துல நல்லதா, ஏன்னா அந்த பக்தியுடைய விஷயங்களை மனிதர்கள் புத்தியிலிருந்து துரத்துறாங்க. சோ ஒரு விதத்துல அதுவுமே நல்லதுதான், அது கூட ஒரு காரணமா இருக்கலாம் இந்த ஞானம் புரியறது இல்லையா. அப்படி இல்ல பக்தியில தீவிரமா இருக்கும்போது இத சொன்னாங்கன்னா ஏத்து கேள்வி கேட்போம், அப்ப நாங்களும் முட்டாளானுவோம் அது இதுன்னு. சோ அதுவுமே ஓரளவுக்கு அந்த பக்தியின் சமஸ்காரத்தை வெளியேற்றிட்டாங்க, வெளியேற்றிட்டு வேற குப்பையை போட்டாங்க அது வேற விஷயம். பட் பக்தியுடைய சமஸ்காரம் போய் தூய்மையா இருக்கும்போது இந்த ஞானம் உள்ள போகும். ஞானம் தாரணையாகும். சரி, எப்படி வெளியேற்றுறது? சோ பக்தியின் வேண்டாத சமஸ்காரங்கள் அப்படிங்கறது வந்து சாமி குமுறுறது, தவம் கிடக்கிறது, விரதம் இருக்கிறது மட்டும் கிடையாது. காமம் கோபம் இதுவுமே பக்தியின் சமஸ்காரம் தான், அதாவது பக்தி மார்க்கத்துல இருக்கும்பொழுது இருந்த உங்களுடைய சமஸ்காரங்கள். சோ இதெல்லாம் எப்படி வெளியேறும்? பாபாவை நினைக்கும் பொழுதுதான் வெளியேறும். பாவம் எரிஞ்சுக்கிட்டே போகும், அதுதான் வெளியேறது. அப்ப பாவம் எரிய எரிய புத்தி தூய்மை ஆகிட்டே இருக்கும். முதல்ல கொஞ்சம் ஞானம் கேட்ட உடனே அவ்வளவு ஆன்மீக போதை ஏறிச்சு, உடனே ஓடி ஓடி வந்துட்டாங்க. கொஞ்சம் ஞானம் கேட்ட உடனே வந்துட்டாங்க, அது ரொம்ப ஆச்சரியம் இல்ல? எப்படி வந்தாங்கன்னு நம்ம ஒவ்வொருத்தரும் எப்படி பாபா குழந்தை ஆனோன்னு யோசிச்சு பாருங்களா, அதுவே ஆச்சரியமா இருக்கும். அந்த ஒரு தேடல், அடுத்தது என்ன அடுத்தது என்ன. ஆனா அவங்களுக்கு அந்த ஞானமும் கிடையாது. இப்ப நமக்கு வந்து நமக்கு ஞானம் கொடுக்கற சிஸ்டர் பிரதர் கிட்ட வந்து நம்ம கேட்டா ஓரளவுச்சு அவங்க பதில் சொல்லுவாங்க, ஆனா அப்ப பதில் சொல்றதுக்கும் எதுவும் கிடையாது, அந்த அளவுக்கு ஞானமே கிடையாது, ஆனா ஓடி ஓடி வந்தாங்க. எவ்வளவு ஆச்சரியம் இல்லையா? ஏன்னா அந்த அளவுக்கு ஆன்மீக போதை ஏறிச்சு கேட்ட உடனே. அதுக்கப்புறம் பாருங்க எவ்வளவு பேர் விச்சுட்டு போயிட்டாங்க. மாயாவும் தொந்தரவு செஞ்சிடுது, ஆனா அப்ப அந்த அளவுக்கு நாஸ்திகம் கிடையாது அப்ப. சோ அது கூட ஒரு காரணமா இருக்கும் சீக்கிரமா வந்ததுக்கு. இங்கதான் குறிப்பா தமிழ்நாட்டுல நாஸ்திகம் ரொம்ப அதிகமாயிடுச்சு இல்லையா, அதனால தமிழ்நாட்டுல லேட் ஆகுது இது கிடைக்கிறதுக்கு. ஆனா அப்படி கொஞ்ச ஞானத்துக்கிட்ட ஆன்மீக போதை ஏறி வந்தவங்களே நிறைய பேர் விட்டுட்டு போயிட்டாங்க. அதுதான் பாபா சொல்றாரு இல்லையா, ஆரம்பத்திலேயே கிடைக்கலையேன்னு கஷ்டப்படாதீங்க, கிடைச்சி விட்டு போயிருந்தீங்கன்னா. ஒரு நம்ம கூட அது மாதிரி விட்டுட்டு போயிருந்திருப்போம் முந்தைய ஜென்மத்துல, யாருக்கு தெரியும் இல்லையா. ஏன்னா மாயா அந்த அளவுக்கு அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கு, விட்டுட்டு போற மாதிரி பண்ணிடுது. இப்ப பிரம்மாவுடைய குழந்தைகளா ஆகி இருக்கிறோம், பிரம்மா குமார் குமாரிகளா ஆகிட்டோன்ட்டு ஃபுல்லா புரிய வைக்கணும். அது இல்லைன்னா மனிதர்கள் பயந்துடுறாங்க. இப்ப பாபாவுக்கு கண்டிப்பா பிரம்மாவுடைய சரீரத்தை ஆதாரமா எடுத்தே ஆகணும், அதுவும் வயோதிகரா இருக்கும்பொழுதுதான் எடுக்கணும். சின்ன குழந்தைக்குள்ளேயே பிரவேசமா வேற, அநேக ஜென்மங்களின் கடைசி ஜென்மத்தின் கடைசியில வர நானு இந்த பிரம்மா உடல்ல. இவர் நிறைய சாஸ்திரங்கள் படிச்சிருக்காரு, நிறைய குருக்கள் வச்சிருந்தாரு, அப்ப அனுபவஸ்தரா தானே இருப்பாரு. நான் வானப்பிரஸ்த நிலையில வரேன், சாஸ்திரங்களை இவரு படிச்சிருக்கிறாரு. அதனாலதான் பிரம்மாவனால நான் சொல்றதுக்கு விளக்கம் கொடுக்க முடியும், அப்படி இல்லைன்னா கொடுக்க முடியாது. பாபா எப்படி வர்றாரு, மனுஷன்லேருந்து எப்படி நம்மளை தேவதையாக்குறாரு, பழைய உலகத்தை எப்படி புதுசா மாத்துறாரு அப்படிங்கிற விஷயத்த நாம புரிஞ்சுக்கிறோம். இப்பதான் நம்மள புதுசாக்கிட்டு இருக்காரு. இந்த பழைய உடல்ல ராஜயோகம் கத்துக்கிட்டு சத்தியுகத்துல போய் புது உடம்பு எடுப்பீங்க. அப்ப தேவதைகள்னு உங்களை சொல்லலாம், அங்க மாயாவே இருக்காது. நாங்க பிரம்மா குமார் குமாரிகள்னு நீங்க புரிய வைக்க முடியும். பிரம்மா பிரஜாபிதான்னு சொல்லப்படுறாரு, இதை எல்லாரும் ஏத்துக்குவாங்க. முஸ்லிம்கள் கூட புரிஞ்சுக்கிறாங்க, பகவான் ஆதாம் பீபியின் மூலம் சிருஷ்டிய படைச்சாரு. கீதையில நான் ராஜாவுக்கெல்லாம் மேலான ராஜாவா உங்களை ஆக்குறேன், சூத்ரன்ல இருந்து பிராமணரை உருவாக்கி ஞான அமிர்தத்தை அருந்து செய்து அசுரர்ல இருந்து பாபா தேவதையாக்குறார். இது கீதையில எழுதப்பட்டிருக்கு. இருந்தாலும் முதல்ல சூத்ர வர்ணத்திலிருந்து பிராமண வர்ணத்துக்கு நம்மளை அழைச்சிட்டு வர்றார், அதுதான் பிரம்மா குமார் குமாரிகள் அப்படின்னு புரிய வைக்கணும். பிரம்மா அப்படின்னா பிரஜாபிதா. உண்மையில நீங்க கூட பிரம்மாவுடைய குழந்தைங்க தான். பிராமணர்களுடைய தொடக்கம் சங்கமயுகத்துலதான். பிரம்மாவின் மூலமா நாம பிராமணர்களாகி படிக்கிறோம், ருத்ர ஞான யக்ஞத்தை பாதுகாக்கிறோம், நாம நம்முடைய விகாரங்களை பலி பொருளா கொடுக்கிறோம். யக்ஞத்துல அனைத்துமே ஸ்வாகா செய்யப்படுது இல்லையா, ஆக நாம ருத்ர ஞான யக்ஞத்துல வேற எந்த குப்பையையும் போடுறது கிடையாது. நம்முடைய பாவங்களை சமர்ப்பித்த அழிக்கிறோம். நெருப்பு எதுவும் இங்கே எரிக்கப்படுறது கிடையாது, சத்தமும் இங்க போடுறது கிடையாது. ஆனா பாருங்க, பக்தி மார்க்கத்துல எவ்வளவு சத்தம் போடுறாங்க, ஸ்வாஹா ஸ்வாஹா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஆனா நாம யோகத்துல இருக்கிறோம், எந்த சத்தமும் எழுப்புறது கிடையாது, அமைதியா இருக்கிறோம். யோக அக்னியின் மூலம் பாவங்கள் பஸ்பமாயிடுது. இந்த ருத்ர ஞான யக்ஞத்துல யோக அக்னி மூலம் நாம நம்முடைய ஐந்து விகாரங்களை சுவாக செய்யறோம். அப்படின்னா பாவங்கள் பஸ்பமாயிடுது. பிரம்மாவுடைய மகள் சரஸ்வதியும் மகிமை பாடப்பட்டிருக்கிறாங்க, அவங்க தான் ஜெகதம்பா. அவங்க மூலமா அனைத்து விருப்பங்களும் நிறைவேறுது. அதே மம்மா தான் பிறகு லக்ஷ்மி ஆகுறாங்க. குழந்தைங்களுக்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ் புரிய வைக்கப்படுது, தாரணை ஆகணுமே. எப்ப தாரணை ஆகும், எப்ப யோகத்துல இருந்து பாவங்களை அழிக்கிறாங்களோ அப்பதான் ஆகும். ஒருவேளை யோகம் பண்ணல, புத்தி தூய்மை ஆக்கலன்னா ஞான ரத்தினம் அங்க தங்காது. சரி, பாபா சொல்லுறேன். மாயா பாபா குழந்தை ஆன உடனே என்ன ஆகும், அது வரைக்கும் எங்கதான் இருந்துச்சு மாயான்னு தெரியாது, வந்து சண்டை போட ஆரம்பிச்சு. ஏன்னா அதை ஃபில்டர் பண்ணும், கண்டிப்பா பண்ணும், அதை புரிஞ்சுக்கோங்கன்ற இல்லையா, அதுலதான் காம மகா சத்ருன்ற. சோ மாயை தொந்தரவு பண்ணி போயிட்டாங்க, நிறைய பேர் விட்டுட்டு போயிட்டாங்க. சோ அத நிறைய பாக்கலாம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா அப்ப பாபா சொல்றாரு நிறைய, ஆனா இப்பவுமே பாக்குறோம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா, அப்படி ஞானம் கிடைச்ச உடனே சம போதையேறி மணிக்கணக்கா பேசுவாங்க, நம்ம இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படி இப்படி ரெண்டு நாள் பேசுவாங்க, அதோட அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அது ரெண்டே நாள் அவங்களை சாப்பிட்டுருதுன்னு நினைக்கிறது ஆச்சரியமா இருக்கும். ஆனா அவ்வளவு போதையா இருக்கும், அவங்க அதே போதையை மெயின்டைன் பண்ணிருந்தாங்கன்னா எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டு முன்னாடி போயிடுவாங்க, அவ்வளவு போதை இருக்கும். அது நினைக்கும் போது ஆச்சரியமா இருக்கு. இன்னொரு விதத்துல வந்து நம்ம எவ்வளவு பாக்கியசாலி, நம்ம அந்த மாதிரி ஆகியிருந்தா நம்ம நிலைமை என்ன ஆயிருக்கும் அப்படின்னு தோணுது. இப்ப பாபா எப்படியோ புடிச்சு வச்சுட்டேன் இல்லையா, அதனால நீங்க புரிய வைக்கணும், பிரம்மாவுடைய குழந்தை நாமன்னு புரிய வைக்கணும். அது மெயின், இங்க மாயாஜாலம் கிடையாது, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆரம்பத்துல நிறைய பேர் காட்சி கிடைச்சது, இப்பவும் கிடைக்குது, புதுசா வர குழந்தைங்களுக்கு ஒரு சில காட்சிகள் கிடைக்கும். அப்ப வெளியில இருக்கவங்க அங்க மந்திரம் போடுறாங்க அந்த மாதிரி ஏதாவது சொல்லி பயமுறுத்திடுவாங்க. சோ புரிய, பிரம்மாவுடைய குழந்தை உங்களை அப்பா குஷிப்படுத்துறாரு, சிவனுடைய குழந்தை, பிரம்மா வாய் வழிய ஞானம் சொல்லனாலும் இங்க பிரம்மாவுடைய குழந்தை. சோ இங்க வந்து மாயை வெல்றதுக்கு கத்து கொடுக்கறதுனால மாயை உங்க கூட சண்டை போடதான் செய்யும், பயந்துடாதீங்க என்ன புரிய வைக்கணும், இல்லாட்டினா பயந்துடுவாங்க நிறைய இல்லையா. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு ஆறாவது தான் படிக்குது, அந்த பொண்ணு அவ்வளவு அற்புதமா இந்த ஞானத்தை கேட்டுச்சு, சொல்லவும் செஞ்சது, யோகாவும் பக்கம் வந்தது, திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணு வரல. ஏன் கேட்டா ரொம்ப மோசம் மோசமா கனவு வருது அப்படின்ட்டு. அத நாம எதிர்பார்க்கல இல்லையா, குழந்தைக்கும் மாயா அந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுன்ட்டு. சோ நம்ம அதை ஏற்கனவே புரிய வச்சு தைரியத்தை கொடுத்திருந்தா போயிருக்க மாட்டாங்க. அதுக்குதான் பாபு சொல்றாரு, புரிய வைங்க இல்லட்டும் பயந்துடுறாங்க. அடுத்து சொல்லுங்க, கடவுளுக்கு உடம்பு கிடையாது, அப்ப ஒரு உடம்பு ஆதாரமா வேணுமே, ஏன்னா அவர் பேசி இந்த ஞானத்தை கொடுக்கணும். அதனால பிரம்மாவுடைய உடலை தான் எடுக்கிறாரு, ஒரு வயோதிகர் உடலை தான் எடுக்கிறாரு. சின்ன குழந்தைக்குள்ள எப்படி பிரவேசமாக முடியும், அவங்களுக்கு என்ன அனுபவம் இருக்கு, இவரு பல ஜென்மமா வேதத்திலே மூழ்கினவர், பல குருக்களை தேடி சென்றவர், அது இல்லாம இந்த பிறவியிலே பல குருக்களை தேடி போயிருக்கிறார். அப்ப அனுபவியா இருக்கும் பொழுதுதானே இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்கும்போது ஆமா இந்த வேதத்துல வருது அப்படின்ட்டு இவர் கொடுக்க முடியும். இப்ப புரிஞ்சுக்கிறோம், எப்படி இவர் உடல்ல வந்து ஞானத்தை கொடுத்தே நம்மளுடைய குணத்தை மாத்துறாரு, தேவதைய ஆக்குறாரு, இப்படியே ஒட்டுமொத்த பழைய உலகத்தையும் புது உலகமா எப்படி மாத்துறாருன்னு நம்ம நேரடியா பார்த்து புரிஞ்சுக்கிறோம். ஆனா இந்த ஞானத்தை எடுக்கும்போது நமக்கு இருக்கிறது பழைய உடல், பிராமண ஜென்மம். சோ இந்த பிராமண ஜென்மம் எடுக்கிறோம் பழைய உடல்ல எடுத்து, இந்த ஞானத்தை எடுத்து பிறகு சத்தியுகத்துல போகும்போதுதான் புது உடம்பு நமக்கு கிடைக்குது, புத்தம் புது உடல். அப்பதான் தேவதைன்னு நம்மள சொல்லுவோம், அங்க மாயாவே இருக்காது. சோ இப்ப பாபா மாயா வெல்ல சொல்றது எதுக்கு, மாயற்ற உலகத்தை படைக்கிறதுக்காக. இப்ப புரிய வைங்க, நாங்க பிரம்மாவுடைய குழந்தைங்க, பிரம்மா குமார் குமாரிகள். டக்குன்னு பார்த்த உடனே பிரம்மாவுடைய குழந்தைங்கன்னு யாரும் யோசிக்கிறதே இல்லையா. சோ அதை நீங்க புரிய வைங்க, ஏன் பிரம்மாவுடைய குமாரர்கள் பேர் வச்சிருக்கிறோம் அப்படின்ட்டு. சோ இந்த பிரம்மா தான் பிரஜைகளின் பிதா, நீங்க ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கட்டினாலும் உங்களுடைய அப்பா, மனித சிருஷ்டியுடைய அப்பா இவருன்னு புரிய வைக்கணும். இது எல்லா மதத்துக்காரங்களுமே ஏத்துக்குவாங்கன்ற, ஏன்னா எல்லா மதத்திலுமே ஆதாம் இருக்கு. சோ அதை புரிய வைங்க, இந்துக்களுக்கு பிரம்மானே சொல்லலாம், மற்ற மதத்தினருக்கு ஆதாம்னு சொல்லி புரிய வைக்கலாம். அப்ப நம்ம கேட்கலாம், ஏன் ஆதாம் மூலமா படைக்கிறதா காட்டுறாங்க, சோ அது இதைத்தான் குறிக்குது. மற்றபடி அவர் மண்ணை எடுத்தெல்லாம் படைக்கலாம், அப்படி இருந்தா எல்லாருமே மண்ணில இருந்தே படைக்கலாமே, சோ அது இதைத்தான் குறிக்குது அப்படின்ட்டு நம்ம சொல்லணும். அதுலயும் பாத்தீங்கன்னா மண்ணுல இருந்து ஆதாம தான் படிக்கிறாரு, யாவால படிக்கல. அப்ப இவர் எதை படிச்சாரோ அதுல ஒரு பகுதியை எடுத்து யாவால படிக்கிறாரு. அப்ப அவரு எப்படி படிக்கிறார், அந்த ஞானம், அந்த ஞானத்தின் துளியை வச்சு யாவால் படிக்கப்படுறாங்க, எல்லாருமே படிக்கப்படுறாங்க அப்படின்ட்டு புரிய வைக்கணும். அப்ப இந்த பிரஜாபிதா பிரம்மாவை எல்லோரும் ஏத்துக்குவாங்க. சார் நான் உங்களை ராஜாவுக்கெல்லாம் மேலான ராஜாவாக்குறேன்ட்டு கீதையில இருக்குது. அதுல வர்ணங்களை பத்தியும் இருக்குது. அப்ப அந்த பிராமண வர்ணன் பத்தி புரிய வைக்கப்படுது இல்லையா, பிராமணர்களுக்கு ஞானாமிர்த தொகை இல்லையா, பிராமணர்களை உருவாக்கி அவங்களுக்கும் இந்த ஞான அமிர்தத்தை கொடுத்து தேவதை ஆக்குறேன், அசுரர்ல இருந்து தேவதை ஆக்குறேன்னு எழுதப்பட்டிருக்கு. ஏன்னா அது ஃபுல்லா படிச்சா அது கண்டிப்பா புரியும் இல்லையா. ஏன்னா அதுல அந்த ஞான கடலை கடையும் போது அசுரர்கள் வர்றது தெரியுது, தேவதைகளுக்கு அமிர்தத்தை கொடுத்த மாதிரி இருக்காங்க. அது ஆக்சுவலா அசுரர்களுக்கு கொடுத்து அவங்க தேவதை ஆகுறாங்க இல்லையா. ஏன்னா இது யாரும் அந்த கீதையை பற்றி புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஆனால் நீங்க தான் புரிய வைக்கணும் இது எழுதப்பட்டிருக்கு கீதையில. ஆனா அசுரர்கள் திடீர்னு எப்படி தேவதையான, ராமாயண மகாபாரத்துல பாத்தீங்கன்னா ராமர் அசுரர்களை வில்லு விட்டு சாவடி பெற சேத்தவனே அப்படி தேவதை மேல போவாங்க. அப்ப அது எந்த வில் ஞான அம்பு பட்ட உடனே அசுரர்கள் தேவதை ஆகுறாங்கன்னு காட்டுறாங்க. பட் அதுக்கு இடையில பிராமணன் பிராமணம் ஜென்ம எடுத்து ஆகுறாங்க, தேவதை ஆகுறாங்கன்னு நீங்க புரிய வைக்கணும். சோ இப்ப அந்த அதுதான் அந்த அம்பு பட்டு அது பிடிக்கிற அந்த ஜென்மத்துக்கு பேரு பிராமணர்கள், பிரம்மகுமார் குமாரிகள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சோ சூத்ரர்களை பிராமணர்களை ஆக்கித்தான் தேவதை ஆக்குறார் பாபா. பிரம்மா அப்படின்னா பிரஜாபிதா, அப்ப நீங்க சொல்லணும் நாங்க மட்டும் இல்லைங்க, நீங்களும் பிரம்மாவுடைய குழந்தைதான். சங்கம் விதத்துலதான் பிராமணர்கள் பிறக்கிறாங்க, சமசுவரில் பிராமணர்கள் இந்த ஒரு யுகத்துலதான் பிறக்கிறாங்க. சமசுவரில் எல்லா வர்ணமுமே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு யுகத்துலதான், தேவதைனா சத்தியுகம் தான், சத்திரியர்னா திரேதயுகம் தான், வைஷ்யர்னா துவாபரயுகம் தான், சூத்ரர்னா கலியுகம் தான், பிராமணர்னா அந்த யுகத்துலதான் பிறக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அதுதான் முதல் ஜென்மம் இல்லையா. கடவுள் படைக்கிறது பிராமணர்களா தான் படைக்கிறார், அடுத்ததுதான் அது தேவதை ஆகுது. பார்த்தா பட்டாம்பூச்சி மாதிரி, இது பாபாவே சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் இந்த உதாரணம் இல்லையா. பட்டாம்பூச்சி ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமா இருக்கும், அந்த இலையில ஒட்டிட்டு போய் தலைகீழே தொங்கிட்டு இருக்கும், அதுக்கப்புறம் தான் புழுவாகும். சோ அதுக்கப்புறம் அழகான பட்டாம்பூச்சி ஆகுது. ஆனா இதுதான் அந்த மாதிரி அழகான பட்டாம்பூச்சி ஆகுதுன்றது கற்பனை கெட்டாம இருக்குது இல்லையா. சந்த மாதிரி தான் இப்ப பிராமணர் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஞான இலைய சாப்பிட்டு சாப்பிட்டு அழகான தேவதை ஆகிரும். சங்கமயத்துலதான் பிரம்மா மூலமா நமக்கு ஜென்மம் கிடைக்குது, பிராமண ஜென்மம் எடுத்து படிக்கிறோம். நமக்கு ஞானம் கொடுக்கிற இந்த ருத்ர ஞான யக்ஞத்தை பாதுகாக்கிறோம், நம்ம இயக்கத்தை பாதுகாக்கிறோம். இங்க நாம பலியா எதை கொடுக்கறோம் இறைவனுக்கு இல்லையா, யாகம் வளர்க்கறதுனா பொறி போட்டுக்கல என்னென்னமோ போடுவாங்க பாபா சொல்ற அந்த மாதிரி குப்பையெல்லாம் நாம இங்க போடுறது இல்லை. வேற எந்த குப்பை போடுறோம், சூக்ஷ்ம குப்பைகள், விகாரம், எண்ணிது எண்ணிதுன்ற அந்த உணர்வு, காமம் கோபம் பற்று பேர தாங்கரும், இந்த விகாரங்களை பலி கொடுக்கிறோம். இதை எரிக்கிறோம், சுவாகம் செய்யறோம், பாவங்களை கொடுத்து அழிக்கிறோம். மற்றபடி இந்த பாவத்தை எரிக்கிறதுக்கு ஸ்தூல நெருப்பு பயன்படுத்தல, அவங்கள மாதிரி சத்தமும் போடல, மந்திரம் எதுவுமே கிடையாது, அமைதியா அப்பா நினைவுல இருக்கிறோம். இந்த யோகன்ற நெருப்பு மூலமா பாவம் அழியுது. யோக அக்னியின் மூலமா இந்த ஐந்து விகாரங்கள் எரிஞ்சுக்கிட்டே இருக்குது, சாம்பல் ஆகுது. பிரம்மாவுடைய மகள் இந்த சரஸ்வதி, அவங்க தான் ஜெகதம்பா, அவங்க மூலமா தான் எல்லா விருப்பங்களும் நிறைவேறுது. இதே ஜெகதம்பா தான் அம்மா தான் அடுத்த ஜென்மத்துல சத்தியுகத்துல லட்சுமி ஆகுறாங்க. இதை மட்டுமே வச்சு நாம எப்படி புரிய வைக்கிறதுன்னு நீங்க யோசிச்சீங்கன்னா நிறைய பாயிண்ட் வரும். இப்ப அம்மன் கோயில்ல உங்களுக்கு சொற்பொழிவு நடத்த வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா இது மட்டுமே இதுல ஏதோ ஒரு கொண்டு இதை மட்டுமே அம்மா தான் லட்சுமி ஆகுறாங்க, இதை எப்படி புரிய வைக்கலாம், அவங்களுக்கு பக்தி விஷயத்துல எப்படி புரிய வைக்கலாம், என்னென்ன உதாரணம் கொடுக்கலாம், சுவாரஸ்யமா இருக்கிறதுக்கு என்னென்ன சேர்க்கலாம், இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். சோ அதுதான் ஞானக்கடல கடையிறது இல்லையா. இதோ நாளைக்கு பங்குனி உத்தரம், ஆக்சுவலா நாளைக்கு ஒரு கோயில்ல நமக்கும் சேவைக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. ஆனா ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க ஒரு மாசம் முன்னாடி, பங்குனி உத்தரத்துக்கு எப்படி பிரதர் பண்றதுன்ட்டு. சோ இப்ப நமக்குமே அந்த சொற்பொழிவு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறதுனால கண்டிப்பா இதை யோசிச்சே ஆகணும். நான் யோசிச்சு நாளைக்கு முரளியில சொல்றேன், நாளைக்கு முரளி சீக்கிரமா போட்டுருவோம், ஒரு நாள் முன்னாடியே போட்டுருவேன். சோ அதை அவசியம் பாருங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த சேவை செய்யறதுக்கு. ஏன்னா அந்த காவடி தூக்கிட்டு போவாங்க மெயினா. சோ மெயினா இப்படி சொல்லலாம், என்ன அப்படின்னா இப்ப நிறைய இடத்துல கிறிஸ்தவ மதமும் அதிகமாயிடுச்சு இல்லையா. அப்ப நம்ம சொல்லலாம் இந்த காவடி தூக்குறதா தான் அவங்க சிலுவை தூக்குறதா காட்டி இருக்கிறாங்க. அப்ப நம்மள வருத்திக்கிட்டு போறோம் அப்படின்ட்டு. சோ இப்போதைக்கு அந்த பாயிண்ட் மட்டும் டச் ஆயிருக்கு, பட் இன்னும் அது கொஞ்சம் ரிசர்ச் பண்ணா நமக்கு அது வரும். நான் அது சொல்றேன் சீக்கிரமா. சோ நாளைக்கு முரளி கண்டிப்பா அந்த பங்குனி உத்தரம் சேவை செய்யறவங்க சீக்கிரமா அதை பாத்துருங்க. டைம் இருக்குமான்னு தெரியல, ஏன்னா அந்த சேவைக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா ஒரு நாள் முன்னாடி அதையும் போட்டுறோம் பாருங்க. சரி பாபா சொல்றாரு அதே மாதிரி இவங்க எப்படி லட்சுமி ஆகுறாங்க, அம்மா எப்படி லட்சுமி ஆகுறாங்க அப்படின்றத நீங்க புரிய வைங்க. ஏன்னா அவ்வளவு நல்ல பாயிண்ட்ஸ் வருது இல்ல. இப்ப அது தாரணை ஆனா அது வரும். அப்ப தாரணை ஆகணும்னா என்ன பண்ணணும், யோகத்துல இருந்து பாவத்தை எரிச்சுக்கிட்டு முழுக்க முழுக்க இதை தவிர வேற எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி அப்படி இருக்கணும் இல்லையா. ஒரு சில நடிகர்களுடைய ரசிகர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா 24 hours அவங்கள பத்தியே நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அதே தான் இருக்கும் சிந்தனை இல்லையா. அது ஒரு அசுரத்தனமான போதை. அதே மாதிரி ஆன்மீக போதைன்னு என்ன அர்த்தம், முழுக்க முழுக்க பாபா கொடுத்த ஞானம் மட்டுமே இருக்கணும், பாபா மட்டுமே நினைவுல இருக்கணும், வேற எதுவுமே தெரியக்கூடாது. பாபா வந்திருக்காரு, நாராயணன் ஆக்கத்துக்கு வந்திருக்காரு, என்ன கூட்டு போக வந்திருக்காருன்னா நிறைய பிரஜைகளை உருவாக்கி போகணும். இதேதான் மைண்ட்ல இருக்கணும். இந்த MLM பிசினஸ் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் பிசினஸ் பண்றவங்க பாத்தீங்கன்னா நிறைய பேரை நான் உருவாக்கணும், அவங்க நெட்ஒர்க்ல சேர்த்தாதான் நிறைய கமிஷன் வந்துகிட்டே இருக்கும். அதே மைண்ட்ல இருப்பாங்க, ஆச்சரியமா இருக்கும். அவங்களே காசு செலவு பண்ணி காரு குடிச்சு நம்மள வாங்க இந்த கிளாஸ் மட்டும் கேளுங்கன்னு வச்சுட்டு போவாங்க இல்லையா. சோ அந்த மாதிரி அதே மாதிரி சில மதங்கள் மாத்துறவங்க அவங்களுமே பாத்தீங்கன்னா அதே மாதிரி வண்டி போய் வச்சு அழைச்சிட்டு போவாங்க சர்ச்சுக்கு அது மாதிரி இடத்துக்கு. சோ அவங்களுக்கு அதுல ஆர்வம் இருக்குல்ல, அதே மாதிரி நமக்கு சத்தியுகத்துக்கு அழைச்சிட்டு போகணும், மிக உயர்ந்த பதவி அடையணும், அதுக்கு பாபாவுடைய ஞானத்தை எப்படி எல்லாம் கொடுக்கலாம், இதே போதை இருக்கணும். இந்த போதையை கெடுக்கிற மாதிரி மற்ற எல்லா விஷயமே இந்த போதையை கெடுத்துடும். அதனால எந்த விஷயத்தையுமே உள்ள விடக்கூடாது, அந்த அளவுக்கு புத்திய தூய்மையா வச்சுக்கணும். யோகத்துல இருந்து பழைய வீணெண்ணங்கள் விகாரங்கள் எல்லாத்தையும் அழிச்சிடணும், அப்பதான் இந்த ஞானம் தாரணையாகும். புத்தி தூய்மையா இல்ல இந்த ஞான ரத்தினம் தங்காது. புத்திய தூய்மையா வச்சுக்கணும் இல்லைன்னா இது தங்காது. சோ இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஞானம் தாரணை ஆகுறதுக்கு, ஒரு சாதாரண விஷயம் மாதிரி இருக்கும் ஆனா அதுல கவனக்குறைவா இருந்தாலும் இந்த ஞானம் தங்காது. அது என்ன விஷயம், சாப்பாடு போக். சோ பாபாவுக்கு போக வச்சு சாப்பிடுங்க இல்லையா. தெரிஞ்ச ஒரு மாதிரி சொல்லுவாங்க, எதுவும் தண்ணி இருந்தா கூட நான் அது கூட நான் பாபா கிட்ட கொடுத்துட்டு தான் சாப்பிடுவோம் பிரதர் அப்படின்வாங்க இல்லையா. சோ அப்படி எல்லா பொருளையும் பாபா கிட்ட கொடுத்துட்டு அப்ப இது இது போக வைக்கணும் முக்கியத்துவம். அது இல்லாம பாபா கூடவே வாழறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய யுக்தி. ஏன் நீங்க அவருக்கு கொடுக்கணும், அவர் தான் சாப்பிட மாட்டாரு அப்படின்னா, அவர் சாப்பிட மாட்டாரு உண்மைதான், ஆனா அவரு தானே உங்களுக்கு கொடுத்தாரு. அப்ப நீங்க அவரை ஞாபகப்படுத்துற மாதிரி அது இல்லையா, அவரை நினைவு செய்றீங்க, நீங்க தான் கொடுத்தீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு நீங்களே ஞாபகப்படுத்திக்கிறீங்க. அதுக்குதான் அவரை நினைவு செஞ்சு அவருக்கு போக வச்சு அவரை கூப்பிட்டு அவருக்கு ஊட்டி விட்டு அவரோட சேர்ந்து நீங்க சாப்பிடணும், அப்படிதான் பண்ணணும்ன்ற இது நியமம். சோ இதோட நினைவுதான் பக்தியிலும் அதே மாதிரி வருது இல்லையா, கடவுளுக்கு பிரசாதம் படைக்கிறது. மற்றபடி பாபா வந்து முழு தூய்மையா இருக்கிறவர், ஆனா நாம எப்படி இருக்கிறோம், காட்டா மாதிரி இருக்கிறோம், காட்டை இனத்தவர் மாதிரி இருக்கிறோம். அப்படின்னு என்ன அர்த்தம், காட்டுவாசிகள் எப்படி இருப்பாங்க, எதை கிடைச்சாலும் சாப்பிடுவாங்க, மனிதர்களை தவிர எல்லாரையும் ஃபாலோ பண்ணி சாப்பிடுவாங்க, மனிதர்கள் கூட சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி இருக்கிறோம் நாம. உணவு பழக்கத்துல மட்டும் இல்ல எல்லாத்துலயுமே. அப்படிப்பட்ட நாம கடவுளோட உட்கார்ந்து சாப்பிட முடியுமா, தூய்மையானவரோட சாப்பிட முடியுமா? வாவ் லவ் யூ பாபா. இதோட நினைவு பாருங்க, டக்குன்னு அப்படி ஃபிளாஷ் ஆகுது. இதோட நினைவு தான் ராமாயணத்துல பாத்தீங்கன்னா குகன் சாப்பிட கூப்பிடுறான் ராமர் இல்லையா, குகன்றவன் வந்து மீன் சாப்பிடுவான், ஆனா ராமர் பியூர் வெஜிடேரியன். சோ அததான் பாபா சொல்றாரு, அப்படி சாப்பிட முடியுமா, தூய்மையானவர் தூய்மையற்றவர்களோட சாப்பிட முடியுமா? ஏன்னா நம்ம இப்ப பாபா குழந்தை ஆனாலுமே கூட முழு 100% தூய்மையானவர், சம்பூர்ண தூய்மையானவர்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி காட்டுவாசியா இருக்கிற நம்மளோட அவர் சாப்பிடுவாரா? இப்ப குகன் வந்து காட்டுவாசியா தான் காட்டுவாங்க இல்லையா, வேடன் அப்படி காட்டுவாங்க. ஆனா அதனால அவர் சாப்பிடுறது கிடையாது, உணவுடைய வாசனையை தான் எடுக்கிறார். அது வாசனை இருக்கிறத வந்து சாப்பிடும் சொல்ல முடியாது. யாராவது 75% தாரணை பண்ணிருக்காங்க, ஏன்னா 100% யாருமே தாரணை ஆகல, ஆனா கர்மாதித்த நிலை அடைஞ்சிடும், உடலை விட்டு பிரிஞ்சிடும். சோ இன்னும் ஆகல, ஆனா ஒரு 75%க்கு மேல பாபா சொல்றத அப்படியே கேட்டு தூய்மையா இருக்கிறாங்க, நல்ல குழந்தையா இருக்கிறாங்கன்னா அவங்க சமைக்கிற உணவை பாபாவுக்கு ஸ்வீகாரம், அதாவது பாபாவுக்கு கொடுக்கறாங்க, அர்ப்பணிக்கிறாங்க அப்படின்னா அந்த உணவு வாசனைக்குரியதாகவும் இருக்கணும், இருக்கும் இல்ல. அந்த தூய்மையின் ஆதாரத்துலதான் நறுமணம் வருது. ஏன்னா பாபா வந்து முற்றிலும் பரிசுத்தமானவர், தூய்மையற்ற நம்முடைய நம்மோட சாப்பிடுறதுக்கான விதிமுறையே கிடையாதுன்ற சமஸ்வப்பர் இல்லையா. நான் ஏன் தூய்மையற்ற உணவுடைய வாசனையை கூட நான் ஏன் எடுக்கணும், நான் 100க்கு 100 நிஷ்காமியா இருக்கிறேன், நிஷ்காம் அப்படின்னா பற்றற்றவர் இல்லையா, எதையும் அனுபவிக்காதவரும் கூட, போகு மேல போகுது. அப்ப பாருங்க நிறைய பேர் வந்து கறிமீன் விட முடியல, பூண்டு வெங்காயம் விட முடியலன்றாங்கல்ல, சோ அவங்களுக்கு இந்த வாணி கேட்ட உடனே அவங்க மனம் மாறிடும் அப்படியே டக்குன்னு. ஐயோ அவர் எப்படி இருக்காரு, அவருடைய குழந்தைக்கு நான் அதாவது அந்த மாதிரி தூய்மையான உணவு இருக்கிறவங்களதே பாபா ஏத்துக்க மாட்டேன்றாரு இன்னைக்கு வானிலை இல்லையா. சோ அந்த எண்ணங்கள் தூய்மை எல்லாமே இருக்குது, இவ்வளவும் இருந்தாதான் வாசனை மட்டும் எடுப்பன்றாரு. அப்ப நாம எவ்வளவு கீழே இருக்கிறோம் இல்லையா. அப்ப பூண்டு வெங்காயம் விட முடியல, கறிமீன் விட முடியல, காமம் விட முடியலன்னா காட்டுவாசியா இருக்கிறோம் தான் அர்த்தம் பாபா சொல்றாரு. நீங்க சமைக்கிற உணவுடைய வாசனை மட்டும் நான் ஏன் எடுக்கணும், நூத்துக்கு நூறு பற்றற்று இருக்கிறேன் நான். இறைவனுக்கு இன்னொரு பேர் என்ன, பகுரூபி, அதாவது பல ரூபங்களை எடுப்பவர். சோ மேல எடுத்துட்டு வரீங்க, சூக்ஷ்மதனத்துக்கு எடுத்துட்டு வரீங்க பாபாக்காக, பாபா என்ன பண்றாரு, அத தேவதைகளுக்கு கொடுக்கிறார், சூக்ஷ்ம தேவதைகளுக்கு. சோ இதுல ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு இல்லையா. அந்த சூக்ஷ்ம உடல இயங்குறதுக்கு இந்த உணவுடைய வாசனை வேணும் போல இருக்குது. சோ இது ஏதோ ரகசியம் இருக்குது போக வைக்கிறது. சோ அதுவும் ஒரு காரணம் போக கண்டிப்பா வைக்கணும்ன்ற. ஆனா பாபா அதை எதுவுமே பண்றது இல்ல. தேவ அதுதான் பிரம்ம போஜனத்துக்கு தேவதைகளும் இயங்குறாங்கன்றது எது, சூக்ஷ்ம உடல் ஃபரிஸ்தாவா இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்காக அவங்களுக்கு பாபா கொடுக்கிறார். தேவதைகள் விரும்புறாங்க பிரம்ம போஜனம் சாப்பிடணும்னு. அப்ப பாபா மம்மா மற்றும் தேவதைகளுடைய ஆத்மாக்கள் வந்து உட்கார்ந்து சாப்பிடுறாங்கன்ற இந்த விஷயங்கள் சூக்ஷ்மமா இருக்குது. இது பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் சொல்லிருக்கிறாங்க, இது மற்றவர்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டது கிடையாது. ஆனா அவங்க சொன்னாங்க, அவங்க வந்து பக்காவான ஆத்மா, அவங்களுக்கு அடிக்கடி அந்த அமிர்த வேலை பாத்தீங்கன்னா டக்குன்னு பாபா அவங்களை தூக்கிட்டு போய் நிறைய அந்த சூக்ஷ்ம வதனத்துல இருக்கிறவங்களோட பேச வைப்பாரு. ஹிந்தியில பேசுவாங்க, ஆனா அவங்களுக்கு ஹிந்தியே தெரியாது இப்ப. ஆனா அப்ப பேசும்போது புரியுமா, இறங்கினவனே புரியாதான். சோ அந்த மாதிரி ஆத்மா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, போக வச்ச பிறகு சாப்பிடும்போது அந்த உணவுல டேஸ்டே இருக்காதுன்னுவாங்க. ஆனா எல்லாரும் வித்தியாசமா சொல்லுவாங்களே, வச்சதுக்கு அப்புறம் தான் டேஸ்ட் அதிகமா இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. சோ அந்த டேஸ்ட ஃபுல்லா அவர் உறிஞ்சி எடுத்துடுறாரு. அப்ப அப்ப என்ன அர்த்தம், அவங்க உணவை தான் சாப்பிடுறாங்க தேவதைகள் இல்லையா. சரி, இப்ப பாபா சொல்றாரு, சமைக்கிறவங்க யோகியா இருந்தாதான் சாப்பிடுறவங்களும் ருசியோடு சாப்பிடுவாங்க. தேவதைகள் கூட பிரம்ம போஜனுக்கு மகிமை செய்யறாங்க. பாபா சொல்றாரு, நான் வந்திருக்கிறதே உங்களுக்கு சேவை செய்யறதுக்காகத்தான். எந்த பலனையும் எதிர்பார்க்காம உங்களுக்கு சேவை செய்யற சேவகனா இருக்க. நீங்க 36 வகை என்ன 108 வகையான போக வச்சாலும் பக்தர்கள் தான் போக வச்சாங்க, பக்தர்களே அதை பகிர்ந்து சாப்பிட்டாங்க. பகவானும் நிஷ்காமி இருந்தாலும் அவருக்கு நீங்க ஸ்வீகாரம் செய்விக்கணும், அதாவது வைக்கணும், போக வைக்கணும். பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் ஒருபொழுதும் கையில் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அவர்களிலும் கூட பல விதமானவர்கள் இருக்கிறாங்க, சிலர் எடுத்துக்கவும் செய்வாங்க. பிரம்மா பாபாவுக்கு ராஜாக்கள் முதலானோருடன் தொடர்பு இருந்தது இல்லையா. ஆக நாம பாபாவுக்கு போக வைக்கிறோம், பாபா கிட்ட இருந்து உலகத்தின் எஜமானர் ஆகிறதுக்கான ராஜ பதவி அடையிற ஆசையில வைக்கிறோம். அவரோ வள்ளல். இவை அனைத்தும் சூக்ஷ்மமான விஷயங்கள், போக் எங்கேயும் எடுத்து செல்லப்படுவதில்லை, இங்கேயே அமர்ந்து வைகுண்டத்தின் சாட்சாத்காரம் பாக்குறாங்க. அதாவது இங்கிருந்து மறைந்து விட்டது போல. நல்லது. இன்னைக்கு வானிலை வந்து அந்த போக வைக்கிற விஷயத்தை பத்தி ஆழமான ரகசியங்களை சொல்ற. இப்ப பாத்தீங்கன்னா இந்த வாணி வந்து 1969க்கு முன்னாடி வந்த வாணி, அல்லது 65க்கு முன்னாடியே வந்திருக்கலாம். மம்மாவே சரீரத்துல இங்க இருக்கும்போதே கூட வந்திருக்கலாம். ஆனா இங்க சொல்றாரு பாபா, பாபா மம்மா தேவதை ஆத்மாக்கள் இவங்கெல்லாம் வந்து சாப்பிடுறாங்கன்றாரு இல்லையா. ஏன்னா மம்மா சரீரத்தை விட்டு அங்க போகும்போது கூட, போன பிறகுமே கூட, குல்ஜார் தாதி போயிட்டு வரும்பொழுது, டிரான்ஸ்ல போயிட்டு வந்து சொல்லும்பொழுது ரெண்டு மம்மாவை பாக்கிறதா சொல்லுவாங்க இல்லையா. சம்பூர்ண மம்மா அவ்யக்த மம்மா அப்படின்னு ரெண்டு சொல்லுவாங்க, வேற ஏதோ பேர் வரும்னு நினைக்கிறேன் ரெண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம், மம்மா இங்க இருக்கும்போதே அங்க ஒரு ஒளி உடல் இருக்குது, அதே மாதிரி பிரம்ம பாபா இங்க இருக்கும்போதே அங்க ஒரு ஒளி உடல் இருக்குது, அதே மாதிரி நம்மளுடைய ஒளி உடலும் அங்க இருக்கும் இல்லையா. சோ அதுக்கு தான் பாபா வந்து உணவு கொடுக்கறது சொல்ற. சோ இது எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு இல்லையா. இதுவுமே துல்லியமா இப்படிதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, இப்படியும் இருக்கலாம். ஏன்னா இந்த விஷயத்த கேட்கும்போது மட்டும் பாத்தீங்கன்னா நீங்க எந்த சீனியர்கிட்ட கேட்டாலும் யாருக்குமே இது தெளிவாவே சொல்ல முடியாது. ஒருத்தவங்க சொல்றது இன்னொருத்தவங்க சொல்ற மாறிக்கிட்டே இருக்கும். சோ ஆனா சூக்ஷ்மமா அங்க ஏதோ நடக்குது. ஏன்னா அப்பவே போக வச்சாங்கல்ல, அப்ப எல்லாரும் இங்கேதான் இருந்தாங்க, கீழே தான் இருந்தாங்க. அப்ப அங்க யாரு சாப்பிட்டா இல்லையா. சரி, அதுதான் தேவதைகளும் பிரம்ம போஜனுக்கு மகிமை செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதை நீங்க வைக்கிறவங்க தூய்மையா இருந்தாதான் ருசியோட சாப்பிடுவாங்க. ஒண்ணுமே இல்ல, நம்ம ஒரு கிராமத்துக்கு போறோம், அஞ்ஞானத்துல இருக்கும்போது கூட கிராமத்துல போறோம், அங்க ஒரு அந்த அளவுக்கு தூய்மையே இல்லாத ஒரு வீட்டுல ஏதாவது கொடுத்தா நம்ம சாப்பிடுவோமா, அல்ல தண்ணியே கொடுத்தா கூட குடிப்போமா, யோசிப்போம் இல்லையா. இப்ப நம்மளே அஞ்ஞானத்துல இருக்கும்போது, சூத்ரரா இருக்கும்போதே நமக்கு அப்படி இருந்தோம்னா சூக்ஷ்ம தேவதைகள் சாப்பிடுவாங்களா இல்லையா. பயங்கர யோகியா இருந்தாதான் அவங்க சாப்பிடுவாங்க இல்லையா. மற்றபடி பாபா எதையுமே எதிர்பார்க்கல. அதான் சார், நீங்க வைக்கணும் அது உங்க கடமை, ஆனா அது நான் எதிர்பார்க்கலன்றார். உங்களுடைய கடமை, அதுக்கான பலன் உங்களுக்கு வந்துடும். மற்றபடி நீங்க எனக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து நான் உங்களுக்கு சேவை செய்யல. பக்தர்கள் கூட 36 வகை 108 வகையான உணவுகள் படைச்சு கடவுளுக்கு படைச்சாலும் முன்னாடி வச்சுட்டு நீங்க தானே சாப்பிடுறீங்க, அதே தான் இங்கேயும் நீங்க பண்றீங்க. ஆனால் நான் எதையும் சாப்பிடுறது கிடையாது. ஏன்னா வள்ளல் வள்ளல் பற்றற்றவர் இருந்தாலும் நீங்க படைக்கணும், இதுதான் ரகசியம். அது பண்ணணும். சோ அதுதான் பக்தியிலும் வருது. அவர் பக்தியிலும் சாப்பிடுறது இல்லை, ஞான மார்க்கத்திலும் சாப்பிடுறது கிடையாது. இது வந்து டக்குன்னு புரிய மாட்டேங்குது. பெரிய பெரிய ராஜாக்கள் கையில எடுத்துக்க மாட்டாங்கன்றாங்க, அது எதுன்னு தெரியல. சோ கடவுளுக்கு படைத்த உணவு கொடுத்தா கையில எடுத்துக்க மாட்டாங்களா என்னன்னு தெரியல. சோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இருக்காங்க, ஒரு சிலர் எடுத்துக்கிறாங்கன்றாங்க. பிரம்மா பாபான அது அநேகமா அடுத்து வர வாணிக்கல்ல பாபா சொல்லுவார்னு நினைக்கிறோம். சரி, ஆனா நாம பாபாவுக்கு உலகத்தின் எஜமானரா நாம ஆகணும், ஐயோ பாபா இதன் மூலமா வர மார்க்க கூட எனக்கு குறைய கூடாதுன்னு நாம வைக்கிறோம். ஆனா பாபா வள்ளல் இல்லையா, அவர் எந்த ஆசையிலும் உங்களுக்கு சேவை செய்யல. என் குழந்த நாளைக்கு போக வைக்கணும்ட்டு அவர் பண்ணல, அவர் பாட்டுக்கு எதையும் எதிர்பார்க்காம தான் பண்றாரு. பட் இருந்தாலும் நீங்க வைக்கணும், இது சூக்ஷ்மமான விஷயங்கள். மற்றபடி நீங்க போக நிஜமாலே தூக்கிட்டு மேல போல, புத்தினால அங்க போறீங்க அதாவது இல்லையா. சோ புத்தினால நிஜத்திலேயே அங்க பாக்குற மாதிரி இருக்கும்போது இந்த பழைய உலகமே உங்களுக்கு மறந்து போயிடுது, அல்லது மறைஞ்சு போயிடுது புத்தினால. சோ ஒரு சிலருக்கு நிஜமாலே சாட்சாத்காரமும் ஆகுது, இல்லையா, நிறைய பேர் போக மெசேஜ் நிறைய சிஸ்டர் போயிட்டு வந்து கொடுப்பாங்க இல்லையா, சோ அவங்களுக்கு போயிட்டுனா அங்க சாட்சாத்காரம் ஆயிடுது. சோ அவங்க அப்படி போகும்போது அப்படி காட்சி கிடைக்குது அவங்களுக்கு. நமக்கு காட்சி கிடைக்காதனால புத்தியினால அப்படியே பாக்குற மாதிரியே பார்த்து பாபாவுக்கு ஊட்டி விட்டுட்டு ஒளி உடல்ல நிறைய தேவதைகள் வந்து அதை சாப்பிடற மாதிரி நினைச்சிட்டு சாப்பிடணும், அல்லது நினைச்சுக்கிட்டே சாப்பிடணும் நல்லது. சோ அதுதான் போக வைக்கிற முறை இன்னைக்கு பாபா சொல்ற. சோ இது ஒவ்வொரு முறையும் பண்றது இல்லையா, ஒவ்வொரு முறையும் நீங்க சாப்பிடும்போது இப்படி பண்ணணும், நீங்க சமைச்ச உணவா இருந்தா இல்லையா. ஏன்னா இது பாபா குழந்தைங்க சமைக்கிற உணவை தான் சாப்பிடுவாங்க, மற்றவங்க சமைக்கிறது கிடையாது. சரி, மற்றவங்க சமைக்கிறத நம்மளே சாப்பிடக்கூடாது முதல்ல இல்லையா. இனிமையிலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் கண்டெடுக்கப்பட்டு செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாடாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும், ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே, ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தார்மிக நமக்கு சரம், பாபா நிஷ்காமியா இருந்தாலும் கண்டிப்பா போக வைக்கணும், அதாவது பிரசாதம் பாபாவுக்கு நீங்க சாப்பிடுறத கொடுக்கணும். அவர் எதிர்பார்க்கல, ஆனா நீங்க கொடுக்கணும். சோ அதுதான் ரகசியம் இல்லையா. மிகவும் தூய்மையுடன் உணவு சமைக்கணும், பாபாவோட சேர்ந்து சாப்பிடணும், தனியா சாப்பிடக்கூடாது. தனியா சாப்பிட்டா மாயா சாப்பிட்டுடுவான், மாயா பலவான் ஆயிடுவான், அப்புறம் ஞானம் தங்காது. சோ இது ஆக்சுவலா இன்னைக்கு ஞானம் புத்தியில தங்கிறதுக்கான ஒரு யுக்தியாக போக சொல்றாங்க பாபா இல்லையா. இதுவும் பண்ணாதான் ஞானம் பக்காவ தங்கும், புத்தி தூய்மையாகுன்றாரு. சோ அது நல்லா தெரியும், ஏதோ தவிர்க்க முடியாத காரணத்துல நீங்க கல்யாணத்துக்கோ இல்ல எங்கேயோ போய் சாப்பிட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா அப்ப கூட பெருசா தெரியாது, அடுத்த நாள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு யோகா வராது, விகார எண்ணங்கள் வரும், வீண் எண்ணங்கள் வரும். அப்ப அது மாதிரி வரும்போது நம்ம யோசிக்கணும், உடனே என்ன தப்பு பண்ணோம், ஏதாவது வெளில சாப்பிட்டோமா அல்லது ஏதாவது பேசணுமா, பாபா சொன்ன ஸ்ரீமத்தை மீறி ஏதாவது, அப்ப இல்ல அதுக்கு முன்னாடி நாள் கூட பண்ணிருக்கலாம், அது தாக்கும். சரி, இந்த ருத்ர ஞான யஜ்யத்துல யோக பலத்தின் மூலமாக உங்களுடைய பாவங்களை அழிச்சிருங்க, உங்களுடைய பாவ கர்மங்களை பலி கொடுங்க, விகாரங்களை பலி கொடுங்க. மற்றபடி இங்க நீங்க சத்தம் போட வேண்டிய விஷயம் கிடையாது, அமைதியா அப்பா நினைவுல இருந்து உங்க புத்திய தூய்மைப்படுத்தணும், சுத்தப்படுத்தணும். வரதானம் இதுல இன்னொரு விஷயம் டச் ஆச்சு, என்ன அப்படின்னா கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா அது பேர் அர்ச்சனை பண்றதுக்காக கொடுப்பாங்க, தேங்காய் பழம் பூ கொடுப்பாங்க, அது வந்து அர்ப்பணம் பண்றது தானே இல்லையா. அப்படி நம்ம நம்மள மலராக்கி பாபாவுக்கு கொடுக்கணும், நம்மள தெய்வீக குணங்கள் நிறைந்த கனியாக்கி பாபாவுக்கு அர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. சோ அப்படி நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். இன்னைக்கு நான் என்ன மலராக்கி பாபாவுக்கு அர்ப்பணம் கொடுக்குறேன் இல்லையா, பாபா மேல போடுறேன், அந்த மலரே நான் தான். பயங்கர நறுமணமிக்க மலர் மல்லிகைப்பூ அல்லது அதை விட நறுமணமிக்க மலர் இருந்தா அந்த மாதிரி மலராகி நான் போடுறேன் என்ன அப்படின்ட்டு இன்னைக்கு ஃபுல்லா அப்படி பிராக்டிஸ் பண்ணலாம். சரி, வரதானம் அதிகாரியின் ஆசனத்தில் நிலையாக இருந்து சகயோகியின் வாழ்க்கையை அனுபவம் செய்யக்கூடிய மகான் ஆத்மா ஆகுங்கள். அதிகாரியின் ஆசனத்தில் நிலையாக இருந்து சகயோகியின் வாழ்க்கையை அனுபவம் செய்யக்கூடிய மகானாத்மா ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், எப்படி சபை நாயகனுடைய இருக்கையை எளிதாக ஏற்றுக்கிறீங்களோ அதே மாதிரி இப்ப அனைத்திலும் அனுபவங்களின் அதிகாரியின் ஆசனத்தையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதிகாரியின் ஆசனத்துல எப்பவுமே நிலைச்சு இருந்தீங்கன்னா சகஜ யோகி, சதா காலமும் யோகி, இயல்பான யோகி ஆகிடுவீங்க. அந்த மாதிரி அதிகாரிகள் முன்னாடி மாயா தலை வணங்குமே தவிர நம்மள தலை வணங்க செய்யாது. எப்படி எல்லைக்குட்பட்ட அதிகாரம் உள்ள விசேஷ மனிதர்கள் முன்னாடி எல்லோரும் தலை தாழ்த்தி வணங்குறாங்க, அதிகாரத்தின் மேன்மைதான் அனைவரையும் தலை வணங்க செய்யுது. அதே மாதிரி மகான் ஆத்மாக்களாகிய நீங்க அனுபவங்களின் கம்பீரத்துல இருக்கிறதுனால எல்லோரும் தாங்களாகவே தலை வணங்குவாங்க. ஸ்லோகன் எப்பவுமே குஷியா இருக்கிறது, குஷியின் பொக்கிஷத்தை பகிர்ந்தளிக்கிறது மற்றும் அனைவர் மீதும் குஷியின் அலையை பரப்புவதுதான் உயர்வான சேவையாகும். பரதன் அதிகாரியின் ஆசனத்தில் நிலையாக இருந்து சகயோகியின் வாழ்க்கையை அனுபவம் செய்யக்கூடிய மகான் ஆத்மா ஆகுங்கள். பாபா சொல்ற சபாநாயகன் ஸ்பீக்கர், அத சபாநாயகன் போட்டிருக்கிறாங்க. எப்படின்னா நம்ம பேசக்கூடிய வாய்ப்பு வருதுன்னா உடனே நம்ம ஏத்துக்கிறோம் இல்லையா? சொற்பொழிவு செய்யறதுக்கு வாய்ப்பு பாபா ஞானத்தை கொடுங்கன்னா யாராவது வேண்டாம்னு சொல்லுவோமா? டக்குன்னு ஏத்துக்குவோம். அதே மாதிரி அனைத்து அனுபவங்களின் அதிகாரின்ற சேர நான் கொடுக்கறேன் அதையும் ஏத்துக்கோங்க அப்படிங்கிற. அப்படின்னா என்ன அர்த்தம்? அனைத்து அனுபவங்கள் நிரம்பியவர்கள், உனக்கு என்ன இதுல அதிகாரம் இருக்குது அப்படின்வாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி இங்க அதிகாரம்ன்றது என்னது? அந்த அனுபவங்கள் நிறைந்த தன்மை. சோ அப்ப அன்பு பத்தி யார் பேச முடியும்? அன்பு பத்தி தெரிஞ்சவங்க தான் பேச முடியும். சோ அன்பு கடவுள் அன்பு கடலானவர், நான் மாஸ்டர் அன்பு கடல் யார் சொல்ல முடியும்? இவரும் அந்த அன்பு கடலா தான் இருக்கிறது அனுபவம் பண்ணாதான் சொல்ல முடியும். அப்படி அனுபவம் பண்றவங்க தான் அந்த அதிகாரி. அந்த சீட்டை உடனே ஏத்துக்கோங்க, அதாவது அதுல நிலைச்சு இருங்க. அந்த சேர்ல நீங்க நிலைச்சு இருந்தீங்கன்னா இல்லையா, எல்லா குணங்கள் சக்திகள் ஞானத்தின் அனுபவியா நான் இருக்கிறேன் அப்படின்ற அந்த சேர்ல உட்கார்ந்து இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஞானத்தின் சொரூபமா இருக்கிறது. சோ உங்களுடைய ஒவ்வொரு அசைவிலும் ஞானம் தெரியணும். ஞானத்தின் படிதான் உங்களுடைய ஒவ்வொரு அசைவும் இருக்கணும். அதான் முரளிதர்னு பாபா சொல்றாரு. அப்படி நீங்க இருந்தீங்கன்னா இயல்பாகவே யோகியா தான் இருப்பீங்க, நிரந்தரமாகவே யோகியா தான் இருப்பீங்க, ஈஸியா யோகியா இருப்பீங்க இல்லையா? சோ அப்ப நான் யாரு? நான் நாராயணனா இருக்கிறேன், அன்பின் சுரூபமா இருக்கிறேன், என்னானாலும் நான் அன்பா தான் இருக்கேன். இப்ப வேற ஒரு யுகத்தை சார்ந்தவங்க, அதாவது மிக உயர்ந்த யுகம் சத்யுகத்தை சார்ந்த ஒருத்தர், ரொம்ப கீழான யுக கலியுகத்தை சார்ந்தவர்கிட்ட நம்ம பேசுறோம் அப்படின்ற உணர்வு இருக்கணும். அவங்க குணாதிசயத்தை அவங்க வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அவங்க அது அவங்க தனிப்பட்ட குணாதிசயம்னு பார்க்காம கலியுகத்துடைய குணாதிசயத்தை அவங்க வெளிப்படுத்துறாங்க. இப்ப நீங்களும் உங்களை தனிப்பட்டவரா பார்க்காம சத்யுகத்தின் குணாதிசயத்தை நான் வெளிப்படுத்துறேன் அப்படின்னு அந்த அந்த அட்டென்ஷன் கவனம் அது இருந்தா இயல்பாகவே யோகத்திலேயே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இந்த யோகம்ன்றது வந்து வெறும் ஒளி புள்ளியா பாபா நினைக்கிறது மட்டும் கிடையாதுன்ற ரகசியம் வந்து இந்த ஞான தாழமா படிக்கும்போது தான் நமக்கு தெரியும். இவ்வளவு விஷயங்களும் இருக்குது. நான் நாராயணனா பிறக்க போறேன், அதுவும் யோகம்தான். பாபா சொல்றல, சரீரம் விடும்பொழுது ஒருத்தர் மரணப்படுக்கையில் இருக்கிறாங்கன்னா, நான் கிருஷ்ணருடைய சரீரத்தை எடுக்க போறேன் அப்படின்ற நினைவு இருந்தா ஆஹா சௌபாக்கியன்று. அப்படி இருந்தா இயல்பாகவே யோகியா இருப்பீங்க. இப்ப இயல்பாகவே நீங்க யோகியா இருக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கறது உங்களுடைய நடத்தை பார்த்தா தெரியும். பாபா ஞாயிற்றுக்கிழமையில சொல்லியிருக்காரு இல்லையா, அன்பினால பாபா குழந்தை ஆகிறவங்களுக்கும் ஞானம் பிளஸ் அன்பினால ஆகிறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. அன்பு மட்டும் ஆதாரமா வச்சு பாபா குழந்தை ஆனவங்க எல்லா மாயின் புயலையும் எதிர்த்து நிக்க முடியாது. ஆனா ஞானத்தின் ஆதார ஞானமும் ஞானத்தோட அன்பு இருக்கிறவங்க தப்பிப்பாங்கன்ற. சோ அதோடைய ரகசியம் நேற்று டச் ஆச்சு. என்ன அப்படின்னா, ஒரு சில சமயத்துல நமக்கு யோகா வராது, ரொம்ப தூக்கம் சரியா இல்ல அப்படின்னா அந்த மைண்ட் வந்து பாபாவோட கனெக்ட் ஆகாது, எதையுமே நினைக்க முடியாத ஒரு சூழ்நிலை மாதிரி வரும் அது. அந்த மாதிரி டைம்ல பாதகமான சூழ்நிலை மாயின் வலை இருந்துச்சுன்னா டக்குன்னு விழுந்துருவாங்க. வெறும் அன்பான குழந்தைங்க. ஆனா ஞானி குழந்தைங்க அந்த நேரம் அந்த ஞானத்தை யோசிப்பாங்க, இப்ப விழுந்தா என்ன. ஆனா அந்த யோக பலம் கம்மியா தான் இருக்கும் அந்த டைம், ஏன்னா பாபா நினைவு இல்லாதனால. பட் ஆனா ஞானம், ஐயோ இப்ப விழுந்தா என்ன ஆகும், என்ன ஆகும், மேல இருந்து நான் விழுந்தா என்ன ஆகும், ஐயோ விழக்கூடாது, ஜாக்கிரதையா இருக்கணும். அப்ப ஒரு சிலர் வந்து காலேஜ் படிக்கும்போது கூட தண்ணி அடிக்கிற பசங்க எல்லாம் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, நான் தண்ணி அடிச்சேன்னா அப்படி அமைதியா போய் நான் படுத்துப்பேன், எதுவுமே பேச மாட்டேன் யாருக்கிட்டயும் அப்படின்னா. ஏன் பேசினா தெரிஞ்சிட தண்ணி அடிச்சிடறேன்ட்டு. அதே மாதிரி நம்ம யோகத்துல கம்மியா இருக்கிறோன்ற விஷயம் தெரியும் ஞானிக்கு வந்தவங்களுக்கு, மத்தவங்களுக்கு தெரியாது. அப்பதான் வந்து அவங்க இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க அது இல்ல. இப்ப நான் ஒருத்தங்க வீண் விஷயத்த பேசுறத நான் என்னையே அறியாம கேக்குறேன், கொஞ்சம் ஈர்க்கப்படுறேன்னும் போது எனக்கு தெரியும். ஞானி ஞானத்துல ரொம்ப முழுகின குழந்தைக்கு இது தப்பு, இதுல இருந்து நான் தப்பிக்கணும் தப்பிக்கணும்ன்ற அந்த எண்ணத்தை எழுப்பிக்கிட்டே இருக்கும், வெளில வந்துடும். அந்த நேரம் கேட்க ஆரம்பிக்கும் போதே யோகா கட் ஆயிடுச்சு, இல்லாட்டினா ஏன் கேட்க போறீங்க இல்லையா. ஆனா கட் ஆயிடுச்சு. பட் ஆனா அது அந்த ஞானம், இது தப்பு தப்பு நான் இப்படி இருக்கக்கூடாது, அவங்க ரொம்ப நல்லவங்க நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. இது இது ஒரு விதத்துல யோகமும் கூட இது. அதனாலதான் பாபா சார் ஞானி குழந்தைங்க எனக்கு பிரியமானவங்க அப்படின்ட்டு. சரி, சோ இங்கேயும் அதே மாதிரி ஞானம் யோகம் சக்தி குணம் எல்லாத்துலயும் அனுபவியா இருக்கிறவங்க, அதாவது எல்லாத்துலயும் நிரம்பி இருக்கிறவங்க, எப்பவுமே நிரம்பி இருக்கிறவங்க, அவங்க முன்னாடி மாயாதான் தலைவணங்கும், இவங்க மாயாவுக்கு தலைவணங்க மாட்டாங்க. சம பாயிண்ட். இதுக்கு இன்னொரு பிராக்டிஸ் எனக்கு ஞாபகம் வந்துச்சு நேற்று, என்னன்னா சின்ன வயசுல படிச்ச மாதிரி இருக்குது இது. ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல யாரோ சண்டை நடக்கிற இடத்துல அவங்க ஒரு விளக்குல விளக்கு எடுத்துட்டு போய், அவங்க தான் நினைக்கிறேன், லேடி வித் தி லேம்ப் அப்படின்வாங்க. அப்ப அவங்க வந்து நைட்டெல்லாம் ஒரு ராந்தல் விளக்கு வச்சுட்டு போய் எல்லோருக்கும் அந்த சேவை பண்ணுவாங்க. அந்த சண்டையில காயம் பட்ட வீரர்களுக்கு வந்து மருத்துவம் பாக்குறது. அவங்களா அன்னை தெரசாவான்னு தெரியல. சரி, அதே மாதிரி நாமெல்லாம் அப்படிதான். சோ இந்த இது யார் கரெக்டான்றத உங்களுக்கு தெரிஞ்ச அவசியம் சொல்லுங்க, அடுத்த தடவை கரெக்டா ஷேர் பண்ணலாம். என்ன அப்படின்னா நம்மளும் அப்படிதான், கழுத இரவு எல்லாம் மாயி கிட்ட உத வாங்கி படுத்துட்டு இருக்கிறான். அது உங்க குடும்பமா இருக்கட்டும், நீங்க சுத்தி இருக்கிறது பிராமண பரிவாரமோ அஞ்ஞான பரிவாரமோ அது மாதிரி இருந்தாங்கன்னா நீங்க அப்படியே புரிஞ்சுக்கோங்க, எல்லாரும் அப்படித்தான் இருக்கிறாங்க. அடி மாயா கிட்ட உத வாங்கி படுத்துட்டு இருக்கிறாங்க. ஆத்ம தீபத்தோட பரமாத்மா தீபம்ன்ற விளக்க கூடவே எடுத்துட்டு போய் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு வரும். அவ்வளவுதான். அப்படி புரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளுடைய நிலை உயர்ந்ததா இருக்கும். அப்படி புரிஞ்சுக்கலாம், இவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க, இத்தனை வருஷம் வந்து இப்படியா இருக்கிறாங்க, எல்லாம் நோயாளிதான், இத்தனை வருஷம் அத்தனை வருஷம்லாம் கிடையாது. நான் பாபான்ற விளக்க கூட வச்சிட்டு இருக்கிறேன், என் கண்ணு திறந்து இருக்கு, மத்தவங்க அந்த விளக்க வச்சுட்டு அங்க விழுந்துட்டாங்க. சோ அப்படி புரிஞ்சுக்க. அது இல்லாம பாபா சொல்ற இது தேசிய ஆலயம் விபச்சார விடுதி ஒட்டுமொத்த உலகமும், அப்ப இதெல்லாம் எதுக்குன்னா அது மேல ஒரு ஒரு வெறுப்பு வர்றதுக்கு, அதுல இருந்து நாம விலகி இருக்கிறதுக்கு. இது பாத்தீங்கன்னா ஒரு ஞானத்தின் சொரூபம் சொல்லலாம். இது உங்களுக்கு எப்பவுமே சிந்தனை, இதோடைய பவர் உங்களுக்கு தெரியும். அந்த ஒரே பாயிண்ட் திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது உங்களுக்கு வர்ற வைராக்கியம் ஆச்சரியமா இருக்கும். உதாரணத்துக்கு ரெண்டு நாள் முன்னாடி ஒரு வினாடி கூட நான் மாயிட்ட ஏமாற மாட்டேன் இதை தான் நான் சொல்லிட்டே இருக்கிறோம். அப்படியே புத்தி அப்படியே சுத்தமா எல்லாத்துல இருந்தும் விலகி வர்றது தெரியுது. இது வந்து ஞானத்தின் அதிகாரின்னு சொல்லலாம். சரி, இந்த மாதிரி அதிகாரியா இருக்கிற குழந்தை முன்னாடி மாயாதான் தலை வணங்குமே தவிர நாம நம்மள தலை வணங்க வைக்க முடியாது மாயின் எந்த ரூபமும். அதுக்கு வந்து உதாரணமா சொல்றாரு, எல்லைக்குட்பட்ட அதிகாரிகள் இருக்கிறாங்களா, கலெக்டர் எம்எல்ஏ இவங்க முன்னாடி எல்லாருமே தலை வணங்குவாங்க. ஏன் தலை வணங்குறாங்கன்னா அவங்க அந்த போஸ்ட்ல இருக்கிறாங்க, அந்த உயர்ந்த போஸ்ட் வந்து தலை வணங்க வைக்குது. அதே மாதிரிதான் அனுபவங்களின் அதிகாரி நான், என்னை விட அன்பானவங்க யாரும் இருக்க முடியாது. அதாவது தெய்வீக குணங்களின் அதிகாரம், அசுர குணங்கள் கிடையாது. என்னை விட அன்பானவங்க யாரும் இருக்க முடியாது, என்னை விட அமைதியானவங்க யாரும் இருக்க முடியாது அப்படின்ற அந்த போதையில கம்பீரத்துல இருக்கிறவங்க முன்னாடி தானாவே எல்லாரும் தலை வணங்குவாங்க. ஒருத்தன் குரலை உயர்த்தி பேசுறான்னா இன்னொருத்தன் அதை விட அதிகமா உயர்த்துவான். ஆனா நீங்க அவ்வளவு பணிவா அன்பா பேசணும்னா ஒருத்தன் அகங்காரத்துல ஆடுறவங்க முன்னாடி இந்த மாதிரி பணிவா பேசும்போது அவங்க அடுத்து தானாவே பணிஞ்சு வருவாங்க. சோ அதுதான் தலை வணங்குறதுன்றது இல்லையா. சோ அனுபவங்களின் கம்பீரத்துல இருக்கிறவங்களை பார்த்து எல்லோரும் தானாவே தலை வணங்குவாங்க. எவ்வளவு சூப்பர், செம அற்புதமான வரதானம். இந்த ஒரு வரதானத்தை வந்து நம்ம ஒரு நாள் ஃபுல்லா சர்னிங் பண்ணலாம். அவ்வளவு அற்புதமான வரதானம் அது. அந்த அதிகாரி இருக்கிறன்னா அந்த அதிகாரியா இருக்கிறாங்க. அதுதான் சிங்கத்து மேல துர்கை இருக்கிறதா காட்டுறாங்க. பின்னர் அனுபவங்களின் அதிகாரி, சக்திகளின் அதிகாரி, குணங்களின் அதிகாரி அவங்க. அப்படி இருந்தா தானாவே தலை வணங்குவாங்க. ஆனா அது வேதத்துல தவறுதலாக அந்த சிங்கத்தை பார்த்து அவங்க தலை வணங்குறாங்கன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அது அப்படி கிடையாது. சக்திகளை நீங்க வெளிப்படுத்துறீங்க, அந்த குணத்தை வெளிப்படுத்துறீங்க. தெய்வீக குணம், பணிவு, அன்பு, பணிவோடு கூடிய தைரியம், இத பார்க்கும்போது அவங்க தலை வணங்குறாங்க. ஸ்லோகன் இந்த மாதிரி நிறைய பேர் அஞ்ஞானத்துல கூட பாக்கலாம். சூப்பரா சொல்லுவாங்க. ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க, ஒரு நாம நினைக்கிறதுக்கு ஒரு எதிர்கருத்து சொல்றாங்கன்னா அவங்க சொல்ற விதம் வந்து நமக்கு அவங்க மேல கோபமே வராது. எப்படி சொல்லுவாங்கன்னா, அது சொல்லிக்கிட்டு கோச்சிக்காதீங்க, தப்பா புரிஞ்சுக்காதீங்க அப்படி சொல்லி சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. அப்ப அந்த கோச்சிக்காதீங்க, நான் ஏதாவது சொன்னா மன்னிச்சிடுங்கன்னு வேற கடைசியில சொல்லுவாங்க. அப்ப இது என்ன ஆகுனா அந்த கோச்சிக்காதீங்கன்னு சொல்லும் போது நம்மளுடைய மனசு அப்படியே திறக்கும். அவங்க சொல்ற கருத்து என்னதான் சொல்றாங்கன்னு கேட்கணும்ட்டு. சோ அற்புதமான விஷயம் இல்லையா. சோ அப்ப என்னன்னா அந்த குணத்தின் அதிகாரியா இருக்கிறாங்க அவங்க. அப்ப தலை வணங்க வைக்கிறாங்க மத்தவங்களை. அற்புதமான வரதனம். ஸ்லோகன் எப்பவுமே குஷியா இருக்கிறது, தானும் எப்பவும் குஷியா இருந்து மற்றவங்களையும் எப்பயும் குஷிப்படுத்துறது, அதான் குஷியை பகிர்ந்தளிக்கிறது. அது மட்டும் இல்லாம இந்த இப்படி இருந்தாலே அந்த குஷியின் அதிர்வலை தான் பரவிட்டே இருக்கும் இல்லையா. இதுதான் மிக உயர்ந்த உண்மையான சேவைன்றது. அதுல நம்ம ரொம்ப கவனம் கொடுக்கணும், ரொம்ப ரொம்ப கவனம் கொடுக்கணும். நம்ம கொடுக்கற ஞான முக்கியம், அதை விட முக்கியம் குஷி குஷியா கொடுக்கறீங்களா, குஷிப்படுத்தி கொடுக்கறீங்களான்றது. அது ரொம்ப முக்கியம். இதுதான் உயர்வான சேவைன்ற. இது ரஜினியை பார்க்கலாம். ரஜினி பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பீச் பேசுறாரு அப்படின்னா அது யாருக்கான விழாவோ அவங்கள சத்தியமா புகழ்வார். அது புகழாம இருக்க மாட்டார். மற்ற யாருக்கிட்டயுமே அந்த குணம் இருக்காது பெரும்பாலும். மனதார புகழ்வர் அப்ப குஷி, குஷியின் உச்சத்துக்கு எடுத்துட்டு போவார். அந்த இடத்துல போய் நாம் பெரியாளு அது பிறகு பேசுவார். பட் ஆனா முதல்ல அவங்கள புகழறத பண்ணுவாங்க இல்லையா. சோ அதே மாதிரி நம்ம கூட ஒரு ஒரு கிராமத்துல போய் பேசுறோம் அப்படின்னா முதல்ல அந்த கிராமவாசிகள் அந்த கிராமத்துடைய சிறப்பு என்னன்னு நம்ம கொஞ்சம் விசாரிச்சு அதை புகழ் பாடணும். இப்ப நம்ம வெளியில இருந்து வெளிநாட்டுல இருந்து ஒருத்தவங்க வராங்க, அவங்க நம்ம தமிழ் மொழியில வணக்கம்னு சொல்லுவாங்க எடுத்தவொடனே, உடனே எல்லாம் குஷி ஆயிடுவாங்க, இவ்வளவு மரியாதை வச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு இல்லையா. சோ அதுதான், அப்படி தானும் எப்பயும் குஷியா இருந்து மற்றவங்களையும் குஷி படுத்துறது தான் மிக உயர்ந்த சேவை. சமசொப்பு இல்லையா, அதுலயும் தன்னை தாழ்த்திக்கிட்டு மற்றவங்களை உயர்த்துறது இன்னும் சமசொப்பு. லவ் யூ பாபா. சரி, இன்னைக்கு முரளி ரிவிஷன். பாபா சொல்றாரு, கடவுளை பத்தி தெரியாம நினைவு செய்யறதுனால பாவம் அழியாது, கரெக்டா தெரிஞ்சிட்டு அவருடைய குணம் செயல் இதோடு சேர்த்து அவரை நினைவு செய்யணும், அப்பதான் பாவம் அழியும். இந்த ஞானம் தாரணை ஆகணும்னா புத்திய தூய்மையா வச்சுக்கணும், யோகா செஞ்சு செஞ்சு தூய்மையா வச்சுக்கணும், போகு வச்சு சாப்பிடணும். சோ அத பாபா சொல்லிருக்கல, பாபாவுக்கு போகு வைக்கணும், அவரு அத சாப்பிடுறது கிடையாது, பட் இருந்தாலும் நீங்க வைக்கணும், ஏன்னா கொடுத்தது அவர் அது நியமம் அப்படின்னு பாபா சொல்றாரு. பாபாவோட சேர்ந்து சாப்பிடுங்கன்றாரு. பக்தர்கள் ஏன் லிங்கத்தை நினைவு செய்யறாங்கன்னு தெரியாமலே நினைவு செஞ்சிட்டு இருக்கிறாங்க. பாவம் அவங்களுக்கு ஆத்மாவை பத்தியும் தெரியாது, பரமாத்மாவை பத்தியும் தெரியாது, பிரம்மம் தான் கடவுள்னு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா நமக்கு தான் தெரியும் ஆத்மா பரமாத்மா ரெண்டு பேருமே ஒரு சின்ன புள்ளியா ஒளி புள்ளியா தான் இருக்கிறோம் அப்படின்ட்டு. லக்ஷ்மி நாராயணனுக்கு ஏன் இவ்வளவு மகிமைன்னா அவங்களுடைய உடல் ஆத்மா ரெண்டுமே தூய்மையா இருந்தது, அதனால மலர்ந்த முகத்தோட இருந்தாங்க. ஆத்மா அழுக்கழிச்சுன்னா அதோடைய ஒளி மங்கிருது, ஆனா இது சூக்ஷ்மமான விஷயம் கண்ணுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு. மற்றபடி பரமாத்மாவுடைய காட்சி, ஆத்மாவுடைய காட்சி, பிரம்மத்துடைய காட்சி, இதெல்லாம் அந்த பாவனையோட நினைக்கிறவங்களுக்கு ஏற்படுது. யோகம் செஞ்சா பாவம் அழியும்னு யாருக்குமே தெரியல, ஒரு குருட்டு நம்பிக்கையில பாபாவை நினைக்கிறாங்க பக்தியில. அதுக்கு பலனா அற்பகால பலன் கிடைக்குது, அற்பகால சுகம் கிடைக்குது. எங்கும் நிறைந்த கடவுளை எப்படி கூப்பிடுறாங்க, கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லையா? எங்கும் நிறைந்தவரை நீங்க வந்தீங்கன்னா ஞானத்தை கொடுத்தீங்கன்னா அதை கேட்டு நாங்க மத்தவங்களுக்கும் சொல்லுவோம் அப்படின்ட்டு வேதங்கள்ல எழுதப்பட்டிருக்கோம். மாவுல உப்பு சேர்த்த மாதிரி கொஞ்சம் உண்மை இருக்குது. ஆனா அவர் எப்படி வருவார் உடலற்றவர், அத நாம இப்ப நேரடியா பாக்குறோம். சங்கமயத்துலதான் வருவார். எப்ப கலியுகம் முடியணுமோ, எப்ப சத்தியுகம் ஆரம்பம் ஆகணுமோ, அப்ப அந்த சங்கமயத்துல வந்து நம்மள பிரம்மா வாய் வழியா பிராமணர்களை ஆக்கி இந்த ஞானத்தை கொடுத்து தேவதையாக்குறாரு. மற்றபடி பிரம்மா சூக்ஷ்மாதனத்துல இருந்து வரல, இங்க இருக்கிற ஒருத்தர் முதல் நம்பர்ல இருந்தவர் 84 பிறவியை முடிக்கும் பொழுது வயோதிக நிலையில இறைவன் வரார். மற்றபடி விஷ்ணு மேல இருந்து கருடன்ல எல்லாம் இங்க வரல, விஷ்ணு இங்க வந்து இந்த ஞானத்தை கேட்கவும் கிடையாது. விஷ்ணு ஆக போற ஆத்மா இப்ப இந்த ஞானத்தை கேட்டு அங்க போய் லக்ஷ்மி நாராயணனாக ராதா கிருஷ்ணராக தனித்தனியா தான் பிறக்கும். அடுத்தது பாபா சொல்றாரு, மனித சிருஷ்டியை இறைவன் எப்படி படைக்கிறாருன்னு யாருக்குமே தெரியாது உங்களை தவிர. இந்த அற்புதமான ஞானம், இந்த ரகசியத்தை கவர்மெண்ட் கிட்ட நீங்க எடுத்துட்டு போனாதான் அவங்க உங்களுக்கு இத பரப்புறதுக்கான உதவி செய்வாங்க. அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தணும்ன்றது ரொம்ப முக்கியமானது. அதுலயும் இப்ப பிஜேபி ஆட்சி இருக்கும்போது கண்டிப்பா இதை பண்ணியே தீரணும், ஏன்னா அவங்க கோஆபரேட் பண்ணுவாங்க புரிய வச்சுட்டா. சரி, ஆரம்பத்துல இந்த அளவுக்கு நிறைய ஞானம் கிடையாது, அப்படியே கொஞ்சம் ஞானத்தை கேட்டு ஓடோடி வந்தாங்க, நிறைய பேர் விட்டுட்டும் போயிட்டாங்க. இந்த பழைய சமஸ்காரம் ஃபுல்லா புத்தியை விட்டு வெளியேறும் போதுதான் இந்த ஞானம் தங்கும். அவங்களுக்கு புரிய வைங்க எல்லாருக்கும், நாம பிரம்மாவுடைய குழந்தைங்க, மாயாவை வெல்றதுக்காக இறைவன் நம்மள படைக்கிறது, மாயை கண்டு பயப்படாதீங்க அப்படின்னு நீங்க புரிய வைக்கணும். அதுவும் குறிப்பா பிரம்மா பிரஜாபிதா பிரம்மாவை எல்லோரும் ஏத்துக்கோங்க, ஏன்னா ஆதாம் பத்தி தெரியும். சோ மற்ற மதத்தினர் கூட நம்ம புரிய வைக்கலாம். இங்க நாம ஸ்தூல யாகம் மாதிரி சத்தம் போடுறதோ, ஸ்தூல பொருட்களை பலி கொடுக்கறதோ, நெருப்பு ஏத்துறதோ கிடையாது. யோகம்ன்ற நெருப்புல நம்மளுடைய விகாரங்களை அழிக்கிறோம். சரி, பாபா நிறைய பாயிண்ட்ஸ் கொடுக்கறாரு, ஆனா எல்லாம் தாரணை ஆகணும். புத்தி கிளீனா வச்சுக்கணும், கிளீன் ஸ்லேட்ல எழுதுனாதான் தெரியும். நாங்களே அந்த மாதிரி புத்தி கிளீனா வச்சுக்கணும். பாபாவுக்கு போகு வைக்கணும். வரதானத்துல பாபா சொல்றாரு, நிரந்தரமா யோகத்துல இருக்குன்னா எப்பவுமே தெய்வீக சக்திகள் குணங்கள் இதோடைய அனுபவியாகுங்க. அந்த அனுபவம் நிறைந்தவன், அந்த அதிகாரம் உடையவன் அப்படின்ற சீட்ல எப்பவுமே நிலைச்சிருந்தீங்கன்னா மாயை தான் உங்களை பார்த்து தலைவணங்குமே தவிர நீங்க மாயைக்கு தலைவணங்க மாட்டீங்க. எப்படி ஒரு அதிகாரம் எல்லைக்குட்பட்ட அதிகாரம் கலெக்டர் எம்எல்ஏவை பார்த்து எல்லோரும் தலைவணங்குறாங்க, ஏன்னா அது அதிகாரத்துக்குள்ள மரியாதை. அந்த போஸ்ட்ல இருக்கிற வரையும் தான், அதே மாதிரி நீங்களும் இந்த போஸ்ட்ல இருக்கிற வரைக்கும் தான் மாயை உங்ககிட்ட தலைவணங்கும். மறந்துட்டீங்க போச்சு. சோ இதுக்கு இன்னொரு பாயிண்ட் கூட பிராக்டிஸ் பண்ண, என்ன அப்படின்னா எதையுமே சீரியஸா எடுத்துக்கூடாது. எதையும் அப்படின்னு சொல்றது எண்ணங்கள், வெளியில இருந்து மத்தவங்க சொல்றது உங்களை எப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க சீரியஸா எடுத்துக்காங்க. அதே மாதிரி உங்களுடைய எண்ணங்களே சில வீண் எண்ணங்கள் வருது, சீரியஸா எடுத்துக்காதீங்க இல்லையா. அதே மாதிரி உடல்ல வியாதி அல்லது காம உணர்வுகள், சோ இது எதுவுமே சீரியஸா உன்னால நான் ஒரு ஆளாவே கண்டுக்கலன்னு நீங்க பாட்டுக்கு பாபாவுடைய இதுல பிஸியா இருந்தீங்கன்னா தானாவே போயிடும். அதுதான் பிள்ளையார் என்று போய் நாளை வாங்கினது. இது பாத்தீங்கன்னா சமீபமா விஜய் கூட ஒரு ஸ்பீச்ல பேசிருக்காரு, எப்படி நெகட்டிவ் விஷயங்களை சமாளிக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. ஒண்ணுமே கிடையாது, இக்னோர் பண்றீங்க, கத்தி கத்தி பார்த்துட்டு அவங்களே ஓஞ்சிடுவாங்க. சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நம்ம ரியாக்ஷன் கொடுத்து வேஸ்டா இருக்கு, டென்ஷன் ஆக தேவையில்ல அப்படின்னு. சோ அதேதான் இங்க இந்த எண்ணங்கள் வீண் எண்ணங்களுக்கும் இக்னோர் பண்ணிடுங்க. அது மத்தவங்களா இருந்தாலும் உங்கள்தான் தான், எல்லாரும் நல்லவங்க பாபா சொல்லிட்டாரு, நான் அதை தான் நம்புவோம். ஆனா நடைமுறையில நிஜத்திலே பாக்கலாம், அவங்க அசுர குணத்தை வெளிப்படுத்தலாம். நம்பவே நம்பாதே, இக்னோர் பண்ணிடுங்க. தண்ணி அச்சம் ஏதோ வளரணும் அந்த மாதிரி, அப்புறம் தெளிஞ்சிடுவாங்க, தெளிய வச்சிடுவாங்க. பாபா குழந்தை தானே இல்லையா, பாபா பாத்துக்காரு. சரி, ஸ்லோகன், எப்பவுமே தானும் குஷியா இருந்து மத்தவங்களையும் குஷிப்படுத்துறாங்க பாங்க. அந்த குஷியின் பொக்கிஷத்தை குடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, குஷியின் அதிர்வலைகளை பரப்பிக்கிட்டே இருக்காங்க. அவங்க போனாலே குஷிதான். அப்படி இருக்கிறவங்க தான் உண்மையான சேவாதாரி, அதுதான் உண்மையான சேவை. தானும் குஷியா இருந்து மத்தவங்களையும் குஷிப்படுத்துறது. ஓம் சாந்தி, லவ் யூ பாப்தாதா. இன்னைக்கு பிராக்டிஸ் நிறைய சொல்லியிருக்கிறோம் இல்லையா, அதுல ஒண்ணு இக்னோர் பண்றது, இன்னொன்னு உங்களை நறுமணமிக்க மலராகி இறைவனின் பாதங்கள்ல சமர்ப்பிக்கிறது, தெய்வீக குணங்கள். சரி, ஓம் சாந்தி, லவ் யூ பாப்தாதா, தேங்க்யூ பாப்தாதா.